இப்பொழுது வார்த்தைக்கு கடந்து செல்ல வேண்டும். எல்லாரும் பயபக்தியாக வார்த்தையை கேட்கணும், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்கக்கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம மரியாதை செலுத்த வேண்டும். முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் மெசேஜை கேட்கணும். அறகுறையாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாதபடி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். மெசேஜ் துவக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் உங்கள் மனசில் பதியணும். விதையானது நிலத்தில் விழுந்து பதிஞ்சாதான் அது வந்து பலன் கொடுக்கும். பதியாமல் அது மேலே கிடந்துச்சுன்னா ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பொறுக்கிட்டு போயிடும். ஆகாயத்து பறவைகள் எதுக்கு அடையாளமாக இருக்குது? பிசாசின் ஆவிகளுக்கு அடையாளமாக இருக்குது. உங்களுக்கு பல சிந்தனைகள் வந்து நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறந்துடுவீங்க. தேவனுடைய வார்த்தையை எல்லாரும் கவனமாக கேட்க வேண்டும். அந்த ஞான அர்த்தங்களை நம்ம அறிய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ண வேண்டும். வார்த்தையோடு ஃபெய்த்தை மிக்ஸ் பண்ணும் பொழுது அது உங்களுக்கு பலன் அளிக்கும். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விசுவாசம் இல்லாமல் கேட்டபடினாலே அவர்கள் கேட்ட வசனம் அவர்களுக்கு பிரயோஜனப்படவில்லை என்று பயத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம வார்த்தைக்கு கடந்து செல்லலாம். ஆதியாகமம் 41 45 வசனத்தை வாசிக்கலாம்.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆசனாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான்.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆஸ்னாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பார்வோன் யோசேப்புக்கு வந்து என்ன பெயர் இடுகிறான் என்றால் சாப்னாத் பெனேயா. யோசேப்புக்கு இப்பொழுது நியூ நேம் கொடுக்கப்படுகிறது. நம்ம எத்தனை பேர் நியூ நேம் பெற்றிருக்கிறோம்? ஹல்லேலூயா. ஃபர்ஸ்ட் சீல் என்ற செய்தியில் சொல்லுகிறார், நான் உங்களை சர்ச் என்று அழைக்க மாட்டேன், சபை என்று அழைக்க மாட்டேன், உங்களை நான் பிரைட் என்று அழைக்கிறேன் என்று சொல்லுகிறார். மணவாட்டி என்று அழைக்கப்படுவார். உலகத்தில் இருக்க எல்லா கிறிஸ்தவ ஸ்தாபனங்களும் சபை என்று அழைக்கப்படுகிறது. ஆனால் கர்த்தர் நம்ம என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உங்களை சபை என்று அழைக்க மாட்டேன், யூ ஆர் நோ மோர் சர்ச் பட் யூ ஆர் பிரைடு. ஹல்லேலூயா. நம்ம மணவாட்டி என்கிறோம். எல்லா ஸ்தாபனங்களும் மணவாட்டி மணவாட்டிங்கிறாங்க. மணவாட்டியை குறித்து பைபிளில் என்ன எழுதியிருக்குன்னு அவனுக்கு தெரியாது. காலகாலமாக பைபிள் படித்தாலும் தெரியாது. அவங்க எவ்வளோ எஜுகேட்டட் பீப்புளாக இருந்தாலும், அவங்க என்ன தியாலஜி பைபிள் காலேஜ் படித்தாலும், கர்த்தர் அவங்களுக்கு வெளிப்படுத்தாத பட்சத்தில் அவங்களுடைய மூல அறிவினாலே அவங்க தெரிந்து கொள்ள முடியாது. இன்றைக்கு கடைசி காலத்தில் கர்த்தர் ஒரு கூட்டமான ஜனங்களுக்கு நீங்கள் என்னுடைய பிரைட் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. யூ ஆர் நாட் எ சர்ச் பட் யூ ஆர் மை பிரைடு. ஹல்லேலூயா. இதுதான் நம்முடைய நியூ நேம். யோசேப்புடைய பேர் வந்து அவங்க தாய் தாப்பனார் கொடுத்த பேர் வந்து ஜோசப்பு. இப்பொழுது பார்வோன் வந்து அவனுக்கு கொடுக்குற பெயர் வந்து சாப்னாத் பெனேயா. சாப்னாத் பெனேயா என்றால் என்ன அர்த்தம் என்றால் ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். இன்னொரு அர்த்தத்தில் சேவியர் ஆஃப் த வேர்ல்டுன்னு இருக்குது. ஆனால் சாப்னாத் பெனேயா என்றால் அவனுக்கு ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவன். ஹல்லேலூயா. அவன் பிரிசனராய் இருக்கிறான், சிறை கைதியாய் இருக்கிறான். இப்பொழுது பார்வோனுக்கு முன்பாக நிற்கும் பொழுது அவன் கண்ட சொப்பனங்களுக்கு அவன் அர்த்தத்தை சொல்லும் பொழுது அவன் ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். யாராலும் சொல்ல முடியவில்லை, ஆனால் யோசேப்பு மாத்திரம்தான் அதை சொல்ல முடிந்தது. ஆனால் பார்வோன் அதனால என்ன பெயர் கொடுக்கிறான் என்றால் ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். ஹல்லேலூயா. அதே போல இன்னைக்கு கர்த்தர் தம்மே நமக்கு எல்லா சத்தியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் தேவனுடைய சிந்தையில் இருந்த எல்லா விதமான அந்த சீக்ரெட் எல்லாமே உங்களுடைய ஹார்ட்டில் இன்றைக்கி போடப்பட்டிருக்கு. அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறேன். அந்த வேர்டு முக்கியமான வேர்டு. த கிரேட் சீக்ரெட் இன் த பேக் பார்ட் ஆஃப் காட்ஸ் மைண்ட் இஸ் புட் இன் த ஹார்ட் ஆஃப் த பிரைட். தேவனுடைய சிந்தையில் மறைந்திருந்த எல்லா ரகசியங்களும் இன்றைக்கு உங்களுடைய இதயத்திலே மணவாட்டியின் இதயத்திலே போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. We are the bride. மனவாட்டிக்கு ஆண்டவர் ரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். விஸ்பேரிங் சீக்ரெட். ஆண்டவர் நமக்கு அந்த சீக்ரெட் எல்லாத்தையும் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஜீசஸ் வந்து ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். அவர் ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர். தம்முடைய மனவாட்டிக்கு எல்லாத்தையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். எல்லா ரகசியங்களும் நம்முடைய ஹார்ட்ல இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஹார்ட்டை கிழிச்சு பார்த்தா தெரியுமா? தெரியாது. எல்லாருடைய இருதயம் மாதிரி தான் நமக்கும் இருதயம் இருக்கு. ரத்தத்தை அது பம்ப் பண்ணுகிறது. அந்த இருதயம் அல்ல, நம்முடைய சிந்தையிலே ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்க போற செய்தியை நீங்க கவனமா கவனிங்க. ரொம்ப சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட், ஆனால் இதுல ரொம்ப வெளிப்பாடு இருக்குது. வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கவனமாக கவனிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா புரிஞ்சு கொள்ளலாம். ஆதியாகமம் 41:38 வாசிக்கலாம்.
அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவாவே பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான்.
பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறொருவன் உண்டோ என்றான். Can we find such an one as this is, a man in whom the Spirit of God is? தேவனுடைய ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல உலகத்தில் யாராயில இருக்காங்களா? உலகத்தில் யாருமே இல்லை. ஹல்லேலூயா. பார்வோன் இதை சொல்லுகிறான். ஏனென்றால் பார்வோனுக்கு அந்த சீக்ரெட் வந்து ஜோசப் ரிவீல் பண்ணுகிறான். ஜோசப்பு சொப்பனம் காண்கிறவனாய் இருக்கிறான். அந்த சொப்பனங்கள்லாம் ரெண்டு முறை ஒரே அர்த்தத்தில் வருகிறது. முதலாவது அவன் வந்து 17 வயசாக இருக்கும் பொழுது சொப்பனம் காணுகிறான். 17 வயசுனா எவ்வளோ யங் மேன் பாருங்க, ரொம்ப யங் மேன். ஒரு 10வது 9வது 10வது படிக்கலாம். அந்த வயசு சேர்ந்தவனாக இருக்கிறான். அந்த நேரத்தில் ஆண்டவர் அவனுக்கு ரகசியத்தை வெளிப்படுகிறார். என்ன ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார்? அவன் ஒரு சொப்பனம் கண்டு தன் சகோதரர்களுக்கு சொல்லுகிறான். 37:5.
யோசேப்பு ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அது நிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தான்.
யோசேப்பு சொப்பனத்தை கண்டு தன் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். ஏற்கனவே அவனுக்கு அந்த கிப்ட் இருக்கிறது. சொப்பனம் காணும்படியான கிப்ட் இருக்கிறது. இங்கே வந்து என்ன, சொப்பனத்தை காண்கிறான், அதை தன் சகோதரர்களுக்கு அறிவிக்கிறான். சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது அந்த பானபாத்திரக்காரன், அந்த சுயம்பாயி, பேக்கர் அண்ட் பட்லருக்கு அவங்களுடைய சொப்பனத்துக்கு வியாக்கியானம் சொல்லுகிறான். அதன் பின்பு இப்பொழுது பார்வோன்ட்ட வரும்பொழுது இது ரெண்டு சொப்பனம் தான், எல்லாமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கு. இவன் காண்கிற சொப்பனமும் ரெண்டு சொப்பனம். இதை பான பேக்கர் அண்ட் பட்லர் அவங்களும் ஒவ்வொரு சொப்பனத்தை ரெண்டு சொப்பனத்தை அங்கே சொல்கிறாங்க. பார்வோனும் ரெண்டு சொப்பனத்தை காண, எல்லாம் டபுளாக இருக்கு. டபுளாக இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம் என்றால் சீக்கிரமாக நிறைவேறும்னு அர்த்தம். அது சிங்கிளாக இருந்தால் கொஞ்சம் காலதாமதம் நிறைவேறிருக்கு. அது டபுளாக ரெட்டிப்பது என்றால், ஒரே அர்த்தத்தில் சொப்பனம் ரெட்டிப்பது என்றால் உடனடியாக அது நிறைவேறும் என்று அர்த்தம். அது ரொம்ப காலதாமதம் ஆகாது. அது 1000 இயர்ஸ் 100 இயர்ஸ் ஆகாது. அது சீக்கிரமாக நிறைவேறும் என்பதை அங்கே கர்த்தர் வந்து அதை ரெட்டிப்பாக கட்டளையிடுகிறார். இப்பொழுது ஜோசப்புக்கு 17 வயசு ஆகும் பொழுது 17 இயர்ஸ் அதிலிருந்து அவன் கர்த்தர் கண்டு ஜீவிக்கிறான். நம்ம என்ன செய்கிறோம் என்றால் வயசான காலத்தில் ஆண்டவரை நம்ம ஏற்றுக்கிட்டா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்தால் பல்லவ ராஜ்யம் போகிறான்னு சொல்லிட்டு சிலர் அப்படியா போஸ்ட்போன் பண்ணுவாங்க. ஒரு சகோதரியை வந்து, நீங்களும் சபைக்கு வரக்கூடாதோ, எங்கள் வீட்டுக்காரர் மறித்த பிறகு நான் வருவேன். உங்கள் வீட்டுக்காரரே வயசாகி மறிக்கிறார், உங்களுக்கும் என்ன செய்யுது, நீங்கள் வயசாகி வந்தால் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும்? வாலிப பிராயத்தில் உன் சிஷ்யரை நினை. அந்த வாலிப பிராயத்தில் வந்தால் தானே அண்டர்ஸ்டாண்டிங் வரும். வயசான பிறகு வந்தால் என்ன புரிய போகுது? இங்கே கொடுக்குற சத்தியம் கரெக்டான சத்தியம், அவ்வளோதான் நீங்கள் புரிய முடியும். மேற்கொண்டு உங்களுக்கு ஃபுல் அண்டர்ஸ்டாண்டிங் வராது. அதனால தான் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, ரிமெம்பர் யுவர் காட் இன் த டேஸ் ஆஃப் யூத், உன் வாலிப நாளில் உன் சிருஷ்டிகரை நினை. பிரசங்கி 12:1 நம்ம வாசிக்கிறோம். இவனுடைய வாலிப பிராயம் 17 இயர்ஸ். அந்த இளம் வாலிப பிராயத்திலே கர்த்தர் அவனோடு கூட இதை டீல் பண்ணினார். தகப்பனார் என்ன செய்தார் என்றால் அவனுக்கு வந்து பலவர்ணமான அங்கியை கொடுத்தார். மெனி கலர்டு கோட் அங்கே கொடுக்கிறார். இதனால் எல்லா சகோதரமார்களும் பகைக்கிறாங்க. அவனுக்கு மொத்தம் 12 பேர், மீதி பெறுகிற 11 சகோதரமார்களும் அவனை பகைப்பதற்கு காரணம் என்ன? தகப்பனார் அவனை ரொம்ப நேசிக்கிறார். அந்த அன்புக்கு அடையாளமாக அங்கே ரெயின்போ கோட், மெனி கலர்டு கோட் அங்கே கொடுக்கிறார். 3 வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் முதிர் வயதிலே யோசேப்பு தனக்கு பிறந்ததினால் இஸ்ரவேல் தன் குமாரர் எல்லாரிலும் அவனை அதிகமாய் நேசித்து அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்வித்தான்.
அவனுக்கு பல வர்ணமான அங்கியை செய்தார். 7 கலர்ஸ் அல்ல இருக்கிறது. இதனால அவனுடைய சகோதரமார்கள் என்ன செய்தாங்க? 4 வாசிக்கலாம்.
அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனுடைய பட்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள்.
ஏதோ அவனை பகைத்தார்கள் என்று காண்கிறோம். தப்பா வந்து நம்மளை விட அவனை அதிகமா நேசிக்கிறார் என்று சொல்லி அவனை பகைத்தார்கள். அவன் ஆவிக்குரியவனாய் இருக்கிறான், ஒபீடியன் பாயா இருக்கிறான். அதனால ஆட்டோமேட்டிக்கா அன்பு வரதான் செய்யும். இயேசு கிறிஸ்துக்கு அங்கே 12 சீசன் இருந்தாலும் 3 பேர் க்ளோஸாக இருக்கிறாங்க, பேதுரு யாக்கோபு யோவான். அப்படிதான் எல்லாரையும் தான் அவர் நேசிக்கிறார். ஆனால் 3 பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக வர்றாங்க. அதே போல் தகப்பன் எல்லாரையும் தான் நேசிக்கிறாரு. ஆனால் அந்த யோசேப்பை அதிகமாக நேசிக்கிற காரணம் என்ன? அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஆவிக்குரிய தன்மைகள். அதனால் அவனுடைய ரெயின்போ கலர் கோட்டு கொடுக்கும் பொழுது அது ஒரு எவிடென்ஸாக இருக்கிறது. The evidence of his father's love with him. அவன் மேல அப்பா தகப்பனார் அன்பு கொண்டதுனாலே அதுக்கு அடையாளமாக பலவர்ணமான அங்கியை கொடுக்கிறார். 7 கலர்ஸ் இருக்கிறது. ரெயின்போல 7 கலர்ஸ் இருக்கிறது. அதே போல தான் இங்கே பார்த்தீங்கன்னா 7 கலர்ஸ் இருக்கிறது. எபேசுமிந்தா பெர்கமுத்தியா தீரா சரதை பிலதெல்பியா லவோதிக்கியா. ஒவ்வொரு காலத்துக்கு ஆண்டவர் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துறார். ஒவ்வொரு கலர் அங்கே வருகிறது. இன்னைக்கு நம்ம ஃபுல் ரெயின்போ நமக்கு வந்திருக்கு. அன்றைக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுத்தார். இன்னைக்கு நமக்கு பரிபூர்ணமான வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஆமென். இந்த வேர்டு தான் அனாயிட்டிங்கை கொண்டு வரும். அந்தந்த காலத்துக்கு இந்த தூதருடைய செய்தி, பவுல், இரேனேஸ், மார்ட்டின், கொலம்போ, லுத்தர், வெஸ்லி, ட்ரன்கேம், இந்த இந்த 7 தூதருடைய மெசேஜ் தான் அந்தந்த காலத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வருது. இதுதான் இயேசு கிறிஸ்துவின் கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரங்கள். இவர்கள் தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெறுகிறார்கள். அதை சபைக்கு அறிவிக்கும் பொழுது அது அவர்களுக்கு நியூ பேர்த்தை கொண்டு வருகிறது. ஆமென். மற்றபடி மனுஷனுடைய கோட்பாடுகளினாலே ஒருவனும் மறுபடியும் பிறக்க முடியாது. மனுஷன் என்ன செய்வான்? உன் பாவத்தெல்லாம் அறிக்கப்பட்டுட்டியா? உனக்கு கெட்ட பழக்கம்லாம் போயிட்டா? நீ வந்து சத்தியத்துக்காக நீ சபைக்கு ஒழுங்காக வருவியா? உடனே ஞானஸ்தானம் கொடுப்பது. இதெல்லாம் ஒரு சீர்திருத்தம். மறுபடியும் பிறப்பது கிடையாது. நியூ பேர்த்து கிடையாது. நியூ பேர்த்துனா அது என்ன சொன்னால், மேல் அண்ட் ஃபீமேல் அங்கே இணையும் பொழுது தான் அந்த பேர்த்து வருகிறது. தகப்பனிடந்து ஸ்பேம் வருகிறது, தாயிட்டிருந்து எக் இருக்கிறது. அந்த ஸ்பேம் வந்துச்சுன்னா ஒரு எக்கை கண்டுபிடிக்கிறது. அந்த எக்கோடு இணையும் பொழுது ஒரு குழந்தை அங்கே கன்செப்ஷன் ஆகுறது. அதெல்லாம் தேவனுடைய வார்த்தை ஸ்பேம் ஆகியிருக்கிறது, ஜீவ அணுவாயிருக்கிறது. அது அப்படியே போய்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு எக்கை கண்டுபிடிக்கிறது, அது ஒரு சோலை கண்டுபிடிக்கிறது. அந்த சோலோடு கூட வார்த்தை இணையும் பொழுது அவங்க நீ பேர்த் அடைகிறாங்க. இல்லை, ஸ்பேம் இல்லாமல் முட்டை வருமா? முட்டை வரதான் செய்யும். ஆனால் அது வந்து நீங்கள் அவயம் வச்சா அது குஞ்சு பொறிக்காது. அதே போல் லெக்கான் முட்டை போல் இன்னைக்கு கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. என்ன சர்ச்சுக்கு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு எந்த செய்தி என்னன்னு தெரியுமா? இந்த நேரத்துக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின செய்தி என்னன்னு தெரியுமா? எந்த நட்சத்திரத்தின் கீழே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுமா? தாங்கள் வாழுகிற காலத்தின் பெயர் தெரியுமா? லவோதைக்கியா சபையில் வாழ்கிறோம். இந்த நேரத்தினுடைய ஸ்டார் வந்து பிரதர் பென்கம். தேவனிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று அவர் அறிவிக்கும் பொழுது அந்த மெசேஜ் தான் நீ பேர்த்தை ஏற்படுத்தும். இல்லை, காரியமறியாத கிறிஸ்தவர்களை நம்ம இன்னைக்கு காண்கிறோம். அவங்க தான் டினாமினேஷனல் கிறிஸ்டியன்ஸ். நம்ம டினாமினேஷன் கிடையாது. வி ஆர் த பிரைட். ஹல்லேலூயா. நம்ம நீ பேர்த்தை அடைஞ்சிருக்கிறோம். ஆமென். அதனால அந்த ரெயின்போ கோட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்க நியூ பேர்த் பெற்றிருக்கிறீங்க. நீங்க பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறீங்க. பல வண்ணமான அங்கி வந்திருந்தால் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். தேவன் வார்த்தையா இருக்கிறார். இந்த நேரத்துக்கென்று வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையா இருக்கிறார். த மெசேஜ் ஆஃப் த ஹவர் ஆயிருக்கிறார். வென் யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட், வென் யூ ரிசீவ் த வேர்டு, யூ ரிசீவ் த ஹோலி ஸ்பிரிட். நீங்க வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது பசுத்தாவியை பெறுவீர்கள். பசுத்தாவி தேவனை கத்தரே ஆவியா இருக்கிறார். அவர் இன்னைக்கு வேர்ட் ஃபார்மா இருக்கிறார். நீங்க வேர்ட் ஃபார்மா ரிசீவ் பண்ணும் பொழுது அவர் ஸ்பிரிட் ஃபார்மா உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். ஆமென். God brings to pass in our life உங்களுடைய வாழ்க்கையிலே அதை நிறைவேற்றுகிறவராயிருக்கிறார். சவரமார்கள் அதிகமாக பசித்தார்களாம், பகைத்தார்கள். அவங்களுக்கு நியூ பேர்த் கிடையாது, இவனுக்கு நியூ பேர்த் ஆயிருக்கு. இவன் நியூ பேர்த் பெற்றிருக்கிறான், பேப்டிசம் அதாவது ஹோலி கோஸ்ட் பெற்றிருக்கிறான். இப்பொழுது அவனை இன்னும் அதிகமாக பயிக்கிறார்கள். ஏனென்றால் சொப்பனை காண்கிறான். சொப்பனை காண்கும் பொழுது அது வந்து ஹார்வெஸ்ட் சீசன். நம்ம எல்லாரும் அறுவடை செய்து கொண்டிருந்தோம், எல்லாரும் அரிகளை கட்டும் பொழுது என்னுடைய கட்டு நிமிர்ந்து நின்றது. அந்த கட்டு இப்படி படுத்து கிடக்கிற கட்டு வந்து இப்படி நிமிர்ந்து நிற்குது. மற்ற 11 கட்டுகளும் என்னை சூழ்ந்து அப்படியே சாஞ்சி வணங்கின மாதிரி இருந்தது. அந்த சொப்பனத்தை அவன் சொல்லும் பொழுது அவனுடைய சகோதரமார்கள் இன்னும் அதிகமாக பகைத்தார்கள். மேற்கொண்டு இன்னொரு சொப்பனத்தை காண்கிறான். இதோ நான் ஒரு ஸ்டாராக இருக்கிறேன், 11 நட்சத்திரங்களும் சூரியனும் சந்திரனும் என்னை பணிந்தது. அல்ல, ஜோசப் ஒரு ஸ்டாராக இருக்கிறான், நீங்க இன்னைக்கு ஒரு ஸ்டாராக இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. 11 நட்சத்திரங்கள், 11 சகோதரமார்கள், சூரியன் தகப்பன், சந்திரன் வந்து தாய், தகப்பனும் தாயும் 11 சகோதரமார்களும் என்னை வணங்கினார்கள் என்று அர்த்தமாகி இருக்கிறது. இந்த சொப்பனத்தை சொல்லும் பொழுது அந்த யாக்கோபுக்கும் ஒரு விசனம் ஏற்படுது. நாங்களும் உன்னை வணங்கணுமா? நீ என்ன சொப்பனம் கண்டான்னு சொல்றார். அதன் பின்பு அவன் அதை மனசுல வச்சு சிந்தனை பண்ணினான். கர்த்தர் இந்த சொப்பனத்தை கொடுத்தால் கண்டிப்பா நிறைவேற்றுவார் அப்படி யாக்கோபு தன் இதயத்திலே சிந்தனை பண்ணினான். அந்த சகோதரமார்கள் அவனை பகைத்தார்கள். He is speaking about the revelation. இப்பொழுது யோசேப்பு கர்த்தர் தனக்கு கொடுத்த வெளிப்பாட்டை தான் சொல்லுகிறான். அவனா சொப்பனத்தை உற்பத்தி பண்ண முடியாது. He is speaking about his revelation that was communicated to him by God. தேவனால் அவனுக்கு அங்கே தொடர்பு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனத்தை தான், கர்த்தர் கொடுத்த சொப்பனத்தை தான் அவன் அப்படியே சொல்றான். ஆண்டவர் அவனுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை அப்படியே சொல்லுகிறான். He is only saying what God revealed to him. கர்த்தர் அவனுக்கு என்ன வெளிப்படுத்தினாரோ அதை தான் சொல்றானே ஒழிய, அதனால அவனை பயப்பதுக்கு அர்த்தமே இல்லை. சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். இதெல்லாமே எத்தனை வயசுல நடக்குன்னா 17 வயசுல நடக்கு. 17 வயசுல இருந்து ஆவிக்குரியவனாக இருக்கிறான். உலகத்தின் மக்கள் எல்லாத்தையுமே, எல்லா பாவத்தையும் நம்ம அனுபவிச்ச பிறகு, நம்ம குழந்தை குட்டி பேத்தி பேர்த்து மாதிரிலாம் எடுத்த பிறகு, சாவ போகிறதுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னால் நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டா நம்ம பரலோராஜ்யம் போயிடலான்னு நினைக்கிறார். ஆனால் இங்கே பைபிள் என்ன வாசிக்கிறோம், இதெல்லாமே 17 வயசில் நடந்தது. ஆல் திஸ் இஸ் ஹேப்பனிங் வென் ஈ 17 இயர்ஸ் ஓல்டு. அவன் 17 வயசு இருக்கும் பொழுதே ஆவிக்குரியவனாக மாறிவிட்டான். ஆமீன். தன் சகோதர மாடோடு கூட அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். He was a shepherd. அவன் முதலாவது ஷெப்பர்டாயிருக்கிறான். அதன் பின்பு அவன் ஸ்டீவர்டாக மாறுகிறான். போத்திப்பிராவின் வீட்டிலே காரியக்காரனாக மாறுகிறான். எல்லாத்துக்குமே காரிய தரிசியாக மாறுகிறான், ஸ்டீவர்ட். அதன் பின்பு அவன் அநியாயமாக குற்றம் சாட்டப்பட்டு அவன் ஒரு பிரிசனராக மாறுகிறான், சிறை கைதியாக மாறுகிறான். அதன் பின்பு அந்த சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவன் எகிப்துக்கு அதிபதியாக, கவர்னராக மாறுகிறான். ஹல்லேலூயா. பாருங்க, அவனுடைய பாதை வந்து ஷெப்பர்டு, ஸ்டீவர்டு, பிரிசனர், அதன் பின்பு கவர்னர். இவ்விதமான பதவிக்கு உயர்த்தப்பட்டான். பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டரை விட கவர்னர் ஜனாதிபதிக்கு இருக்கிற சொகுசு உலகத்தில் யாருக்குமே கிடையாது. சென்னையில் வாழ்கிற கவர்னருக்கு இருக்கிற சொகுசு யாருக்கும் கிடையாது. எவ்வளோ பெரிய இடம், எத்தனை வேலைக்காரங்க, என்ன சொகுசு! அதே போல் ஜனாதிபதிக்கு அதை விட அதிக சொகுசு. பொம்மையாட்டும் இருக்க வேண்டியதுதான். ஆனால் பிரைம் மினிஸ்டருக்கு, சீஃப் மினிஸ்டருக்கு அதிக பொறுப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம நாட்டில் அனுபவிக்கிறாங்க. நம்ம நாட்டில் அரசாங்கம் வந்து அவங்களுக்கு அதிக சொகுசை கொடுக்கறது, உலகத்தில் இல்லாத சொகுசை அனுபவிக்கிறாங்க. அந்த காலத்தில் ராஜாக்கள் கூட அப்படி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. கவர்னர் அப்படி அனுபவிக்கிறார். மெட்ராஸில் இருக்க கவர்னருக்கு, கவர்னருக்கு அவ்வளோ இது இருக்கு, நீங்கள் உள்ளே போய் பார்த்தா தெரியும். அதனால் பாருங்க, இவன் வந்து அவ்வளோ பெரிய போஸ்ட்டுக்கு வந்தான். ஹல்லேலூயா. இவன் சும்மா சொகுசா அந்த கவர்னர் மாதிரி இல்லை, இவன் எகித்து தேசத்துக்கே அதிபதியாக இருக்கிறான். ஹல்லேலூயா. எல்லா பவரும் அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கைய கால ஆட்ட முடியாது. பார்வோன் சொல்லிட்டாரு, நான் தான் கவர்னர் மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு இருப்பேன், சிங்காசனத்துல மட்டும் நான் பெரியவன், ஆனா எல்லா பொறுப்பும் உனக்கு தான். எகிப்து தேசத்துக்கே அதிபதியாக, பார்வோனுக்கே அவன் அதிபதியாக இவ்விதமான உயர்ந்த ஸ்தானத்துக்கு வந்தான். ஹல்லேலூயா. இது அவனுடைய வழியா இருக்குது. இட் வாஸ் எ பாத்வே டு குளோரிஃபிகேஷன். அவன் மகிமை அடைவதனுடைய வழி இதுதான். முதல்ல வந்து அவன் செப்பர்டு, அதன் பின்பு அவன் வந்து ஸ்டீவர்டு, அதன் பின்பு அவன் வந்து பிரிசனர், அதன் பின்பு கவர்னர். தான் குளோரி, த பாத்வே டு குளோரி. நீங்கள் ஒரு நாளிலே மகிமை அடைய போகிறீர்கள். ஹல்லேலூயா. எத்தனை பேர் அடைய போறோம்? காட் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார், நான் உங்களை மகிமை அடைய செய்வேன், உங்களுடைய சரீரம் மாற்றப்படும், நீங்க மேலே எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள், நீங்க குயினாக இருப்பீர்கள், இயேசுவோடு கூட 1000 வருஷம் ஆளுகை செய்வோம், பின்பு நீ ஜெருசலேமில் அவரோடு கூட நம்ம என்றென்றைக்கும் வாழுவோம். ஹல்லேலூயா. யூ ஆர் த குயின். உங்களுக்கு அவ்விதமான ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த அந்த ஸ்தானத்துக்கு வரணும்னா இந்த ஸ்டேஜஸ் இருக்குது. இந்த ஸ்டேஜஸ் மூலமா தான் நம்ம அதை அடைய முடியும். இப்போ ஆண்டவர் அதுக்கு தான் உலகத்துல நம்மளை கொண்டு வந்து, நீங்க ஒரு ஸ்டேஜ்லேருந்து இன்னொரு ஸ்டேஜ் வந்து கொண்டே இருக்கிறீங்க. நான் இப்பொழுது என் ஜென்ரல் வயசு எனக்கு வந்து ஏறிக்கிட்டே போகுது. நான் வந்த பாதையை நினைச்சு பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஜோசப்பை நடத்தின மாதிரி தான் நம்மையும் நடத்துகிறார். யார் யாரை தெரிந்து கொண்டாரோ அவங்கள எல்லாரையுமே ஆண்டவர் அப்படி தான் நடத்துறார். ஒரு நாள் ஆண்டவர் குளோரிஃபை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அருமையாக இருக்கிறது. அதனால இக்காலத்து பாடுகள், இந்த உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு வருகிற பாடுகள் வந்து அவர் நமக்கு கொடுக்க போற மகிமைக்கு அது அதுக்கு வந்து ஒப்பிடத்தக்கவை அல்ல. இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்ல. ரோமர் 8:18 வாசிக்கும். இந்த பாடுகள்லாம் பெருசு கிடையாது, அவர் கொடுக்குற குளோரி வந்து ரொம்ப அதிகம். அதனால தான் மிஸ் பண்ணாதீங்க. உலகத்தில் என்ன கஷ்டம் வந்தாலும், வாழ்க்கையில் என்ன போராட்டம் வந்தாலும், இன்னும் கொஞ்ச நாள் தான் அது இருக்கிறது. நீங்க மகிமை அடைய போறீங்க, நீங்க அதை மிஸ் பண்ணாதீங்க. ஆண்டவர் உங்களை இந்த மாதிரி ஒரு பாதையில கொண்டு வருகிறார். நீங்க வார்த்தைக்காக ஸ்டாண்ட் பண்ணும் பொழுது, அதற்காக நீங்க சின்சியரா இருக்கும் பொழுது, முடிவு உங்களுக்கு குளோரிபிகேஷன். அதுக்கு ஜோசப் வந்து ஷேடோவாக பேட்டர்னாக இருக்கிறான். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு குளோரியஸ் சர்ச்சை வச்சிருக்கிறார். There is a church in the last day that is going to be a glorious church. கர்த்தர் இந்த கடைசி காலத்தில் ஒரு மகிமையான சபையை வைத்திருக்கிறார். அந்த சபையானது அந்த அந்த ஸ்தானத்துக்கு அது உயர்த்தப்படும். ஆமென். லுத்தர் மூலமாக எங்கே ஜென்ரல் அங்கே விசுவாச மார்க்கம் வந்தது. அவங்கெல்லாம் சில வழிபாடு ரோமன் கத்தோலி, 1000 வருஷம் ரோமன் கத்தோலிக்க மார்க்கத்தை தவிர வேற எந்த மார்க்கமும் கிடையாது. தேத்திரா சபையின் காலம் ரோமன் கத்தோலிக்கு மார்க்கமாக இருக்கிறது. பின்பு சர்தை சபை காலம் வருது. மார்ட்டின் லுத்தருக்கு ஒரு சிறிய வெளிச்சம் கிடைச்சது. இந்த இந்த கிறிஸ்தவ மார்க்கம் விக்கிரங்களை வழிபடுகிற மார்க்கம் அல்ல. ஊதுவத்தி மெழுகுவத்தி ஜபமாலையை எண்ணுவது கிடையாது. இதெல்லாமே வந்து இதெல்லாம் வந்து பாபிலோனிய மார்க்கம் என்று சொல்லி அவனுக்கு வெளிப்பாடு வந்தது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அந்த வார்த்தை அவனுக்கு வெளிப்பட்ட உடனே, ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்த வரைக்கும் மார்ட்டின் லூத்தர் பைபிள் படிக்கும் பொழுது பைபிள் ஃபுல்லாவே விசுவாசத்தை பற்றி தான் சொல்லுது. கிறிஸ்டியானிட்டி வந்து அது ஒரு ஃபெய்த் ரிலிஜன், இப்படி விக்கிரங்களை வழிபடுத்த மார்க்கம் அல்ல என்று சொல்லி ஒரு கூட்டமான ஜனங்களை வெளியே கொண்டு வரும் பொழுது அவங்க ப்ரோட்டஸ்டன்ட் என்று அழைக்கப்பட்டார்கள். அதுதான் இன்னைக்கு இருக்கிற ப்ரோட்டஸ்டன்ட் சபை. எத்தனையோ பிரிவுகள் இருக்கிறது. சிஎஸ்ஐ வந்து ஒரு ப்ரோட்டஸ்டன்ட் சர்ச். அதனால அவங்க விசுவாச மார்க்கத்துக்கு வந்தார்கள். அதன் பின்பு அந்த சபையானது இதோ இன்னும் வளர்ந்தது. இந்த ஆங்கிலிக்கன் சர்ச் வந்து ஒரு பாரம்பரிய மார்க்கமாய் மாறிவிட்டது. அதெல்லாம் மெதடிஸ்ட் என்ன சொன்னார் என்றால், அந்த ஜான் பெஸ்லி வரும் பொழுது இது கிறிஸ்தவ மார்க்கம் விசுவாச மார்க்கமாக மட்டுமல்ல, உங்களுக்கு விசுவாசம் இருந்தால் மட்டும் போதாது, நீங்க பரிசுத்தமாக்கப்படணும். நீங்க புகைப்பிடிக்கிறீங்க, நீங்க வந்து பீர் குடிக்கிறீங்க, உங்கள்கிட்ட சில கெட்ட பழக்கங்கள்லாம் இருக்குது. கிறிஸ்துவ மார்க்கம் பரிசுத்த மார்க்கம் இருக்கும். நான் பரிசுத்தராகையால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அது ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் அவளுக்கு அவர் படிக்கும் பொழுது அவருக்கு கண்ணில் என்ன படுதுன்னா பரிசுத்தம் என்ற வார்த்தை தான் படுது. எல்லா இடத்துலையும் அதை தான் பார்க்கிறார். அதனால் அவர் வந்து என்ன செஞ்சார் என்றால் ஜனங்களை வந்து பரிசுத்த மார்க்கத்துக்கு கொண்டு வரும் பொழுது அவங்க அவர் மரணத்துக்கு பின்பு மெதடிஸ்ட் ஸ்தாபனம் உருவானது. அதன் பின்பு 1906 அங்கே வந்து சான் பிரான்சிகோ என்ற இடத்துல பெந்தேகோசல் ரிவைவல் வந்தது. அதனால கிட்டத்தட்ட ஒரு 100-110 தான் பெந்தேகோஸ் வந்திருக்கு. அவங்க என்ன சொன்னா வரங்கள் திருப்பி அழிக்கப்பட வேண்டும், நம்ம ஆவியின் வரங்களை பெற வேண்டும், அந்நிய பாசலை பேச வேண்டும், பிசாசுகளை துறக்க வேண்டும், வியாதிகளுக்கு ஜெபிக்க வேண்டும், இவ்விதமான அந்த ரெஸ்டோரேஷன் ஆஃப் த கிப்ட்ஸ் என்ற அவங்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்ததுனாலே பெந்தேகோசல் மார்க்கம் வந்து தோன்றினது. உலகமெங்கில் அது தீவிரமாக பரவி இன்றைக்கு பெந்தேகோசல்ல நிறைய பிரிவுகள் இருக்கு. ஒருத்தர் ஏஜிங்கிறாங்க, ஒருத்தர் வந்து அப்போஸ்தலிக் சர்ச்சுங்கிறாங்க, ஒருத்தர் மாரநாதாங்கிறாங்க, இப்படியா சொல்லிக்கிட்டு சிலர் டிபிங்கிறாங்க. இதெல்லாமே பெந்தேகோசல் ஸ்தாபனம். இப்பொழுது அந்த காலம் முடிந்து விட்டது. கர்த்தர் ஒரு ப்ராபட்டை சந்திக்கிறார், ஒரு ப்ராபட்டை சந்தித்து அவருக்கு வார்த்தையை ரிவீல் பண்ணுகிறார். 7 சபை காலங்கள், 7 முத்திரைகள், 7 அங்க கோப கலசங்கள், 7 செவன் தண்டர்ஸ். அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல என்ன இருக்கிறது, அது சிம்பல் பின்னால என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை ஆண்டவர் அந்த 7 தூதனுக்கு, 7 மெசேஞ்சருக்கு அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மெசேஜ் வந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டா இருக்கிறது. இந்த வார்த்தையை விசுவாசிங்க தான் ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட்ல இருக்க. மற்றவங்க எல்லாம் குறைவான செய்தி, நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்ம குறைவான சத்தியத்திலிருந்து நிறைவான சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. இதை பிலீவ் பண்ணி இந்த வார்த்தைக்குள்ள பெர்ஃபெக்ட் அடைகிறவன் தான், அவங்க தான் குளோரியஸ் சர்ச். அந்த சபையை தான் தேவன் எடுத்துக்கொள்ள வருகிறார். அவர் ஒரு சாபன சபை அல்ல, ஒரு குளோரியஸ் சர்ச்சை வந்து தமக்குன்பாக நிறுத்தி கொள்ளும்படியாக அதற்காகத்தான் தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். எபேசியர் 5:27 வாசிக்கிறோம். கரைதரை முதலானைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதும் மகிமையான சபையாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக அதற்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து கல்வாரியில மரித்த காரணம் என்னவென்றால் கடைசியில ஒரு அவர் ஒரு குளோரியஸ் சர்ச்சை பெற்றுக் கொள்கிறார். ஒரு கரைதரை இல்லாத ஒரு புத்தியுள்ள கன்னிகையை பெற்றுக் கொள்கிறார், மனவாட்டியை பெற்றுக் கொள்கிறார். நீங்கள் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கிறீங்க. எவ்வளவு சத்தியம் கிளியராக இருக்கிறது. அதனால நம்ம இன்னைக்கு அந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம். இப்பொழுது அந்த காலம் வந்து பிரைடு ஏஜாக இருக்கிறது. பிரைடு ஏஜ், ஆண்டவர் அந்த பிரைடை பெற்றுக்கொள்ளும்படியாகத்தான் இந்த கடைசி காலத்திலே அவர் வந்திருக்கிறார். ஆமீன். நம்ம அவ்விதமாக உயர்த்தப்பட போகிறோம். யோசேப்பு வந்து அவன் ஷெப்பர்ட்ல இருந்து இப்படி வந்து அதுக்கு பிறகு கவர்னராக வந்தான். அதே போல கத்தர் சபையை, அவர் சபையை அப்படி கொண்டு வந்து இன்னைக்கு ஒரு குளோரிய சர்ச்சா கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு சிம்பிள் ட்ரூத், எவ்வளவு கரெக்டான ட்ரூத், 100% அக்யூரட்டான மெசேஜ். The dreams were God communicating the word for the age. ஆண்டவர் அங்க ட்ரீம்ஸ் கொடுக்கிறார், பார்வோனுக்கு அங்க சொப்பனத்தை கொடுக்கிறார். அந்த காலத்துல என்ன நடக்க போகுது என்பதை வெளிப்படுத்தும்படியாக கர்த்தர் அங்க பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுக்கிறார். நமக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு செய்தியை கொடுக்கிறார். நம்ம அந்த வெளிப்பாட்டை வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். யோசேப்பு அந்த ரெவலேஷனை பெறுகிறான். அதை சகோதரமார்களுக்கு சொல்லும் பொழுது என்ன ஏற்படுகிறது, கிளாஷ் ஏற்படுகிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரோதம் ஏற்படுகிறது. இட் இஸ் காசிங் எ டிஸ்டர்பன்ஸ், எ ஸ்பிரிச்சுவல் கிளாஷ். அதே போல உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். இட் இஸ் எ பெர்ஃபெக்ட் வேர்டு, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. இதை போயிட்டு நீங்கள் மற்றவங்கிட்ட சொன்னீங்கன்னா, மற்ற கிறிஸ்தவங்கிட்ட சொன்னீங்கன்னா கிளாஷ் வரும், ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும். நம்ம என்னத்துக்கு அவங்கள்ட்ட சொல்கிறது, அவங்க கத்த போகிறாங்க, வேண்டாம் சொல்லாண்டான்ட்டு நம்ம நிறைய பேரை பைபாஸ் பண்ணிட்டு போயிருந்தோம். இவங்ககிட்ட சொன்னால் ஏற்றுக்கிட மாட்டாங்க, கத்துவாங்க, நீங்கள் தான் ரொம்ப இதாக, இப்போ நீங்கள் தான் கரெக்டாக, நாங்கள்லாம் சரியில்லையா, எங்கள் ஊழியெல்லாம் சரியில்லையா, இந்த மாதிரி பேசுவாங்க, வேண்டாம் இவங்களுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு வேண்டாம். இது ஒரு டிஸ்டர்பன்ஸை ஏற்படுத்தும், இது ஒரு கிளாஷை ஏற்படுத்தும். யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்தை சொல்லும் பொழுது அந்த சகோதரமார்கள் மத்தியில கிளாஷ் ஏற்படுத்தி, ஏன்னா அவங்க அந்த அனுபவத்தை பெறல, நம்ம அந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஆமீன். அதனால ஃபர்ஸ்ட் ஹி ஹேட் டு ரிசீவ் த விஷன். அவன் முதலாவது அந்த விஷன் தரிசனத்தை பெற வேண்டும். அவன் வந்து அந்த அந்த பலவர்ணமான அங்கியை பெற வேண்டும். அதான் பேப்டிசம் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். இன்னைக்கு நம்ம நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். யார் யார் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கீங்களோ அவங்க எல்லாம் வந்து அந்த அந்த இதை பெற்றிருக்கிறீங்க, அந்த ரெயின்போ கோட்டை பெற்றிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. யூ ரிசீவ்ட் த மெனி கலர்ட் கோட். நீங்க அதை பெற்றிருக்கிறீங்க. அதான் சபைக்கு வர்றவங்க என்ன செக் பண்ணி பார்க்கணும்னா, நான் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறேனா? ஒருவன் கிறிஸ்துக்குள்ள இருந்தாலும் அவன் புது சிஷ்யா இருக்கிறான். பழையவள் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதியதாயின, மறுபடியும் பிறந்த மறுபடியும் பிறந்தன்னு சொல்லுவாங்க. பைபிளில் வந்து நியூ பேர்த் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு நியூ ஹார்ட் தருவேன், உங்களுக்கு நியூ ஸ்பிரிட்டை தருவேன், உங்களுக்கு என்னுடைய ஆவியை தருவேன், அப்பொழுது நீங்கள் என்னுடைய கற்பனைகளை கை கொள்வீர்கள். ஏசேக்கியேல் 36:26 வாசிக்கிறோம். அதனால நியூ ஹார்ட், நியூ ஸ்பிரிட், நியூ பேர்த் நமக்கு தந்திருக்கிற. ஹல்லேலூயா. இதுதான் நம்ம சபையினுடைய உபதேசம். நியூ பேர்த் அடைஞ்சிருக்கணும். ஓ, சபைக்கு வந்தேன், பாரம்பரியா வந்தேன், நாங்கள் வந்து என்ன சொன்னால் நாங்கள் அந்த சபைக்கு போகிறோம், ஏச்சி சர்ச்சுக்கு போகிறோம், நாங்கள் சின்ன மலைக்கு போகிறோம், அதெல்லாம் இங்கே பேச்சு கிடையாது. நாங்கள் நியூ பேர்த் அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. சபை நம்மை ரட்சிக்காது, தேவனுடைய வார்த்தை தான், இயேசு கிறிஸ்து தான் நம்மை ரட்சிக்க முடியும். ஹல்லேலூயா. அதனால அவனுக்கு அவ்விதமான சொப்பனை ஏற்பட்ட அப்படின்னாலே அவனுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருகிறது, ஒரு எதிர்பார்ப்பு வருகிறது, இந்த சொப்பனை எப்பொழுது நிறைவேறும். அந்த ட்ரீம் இல்லைன்னா, அந்த விஷன் இல்லைன்னா எக்ஸ்பெக்டேஷன் வராது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவங்களுக்கு அந்த அந்த விஷன் கிடையாது. அநேக போதர்களுக்கு தங்களுடைய ஊழியத்தை குறித்த ஒரு விஷன் கிடையாது. அந்த விஷன் நமக்கு இருந்தா அதை நிறைவேறுவதை நம்ம எதிர்பார்ப்போம். ஆமென். ஜோசப் வந்து இந்த நேரத்தில் என்ன செய்யறான், அவன் வந்து பெர்ஃபெக்ஷனுக்கு அடையாளமாயிருக்கிறான். ஆபிரகாம் வந்து ஒரு மாஸ்டர் பீஸ், ஒரு சிறந்த வேலைப்பாடு. ஆபிரகாமிலே நீங்கள் விசுவாசத்தை காண்கிறீர்கள், ஈசாக்கிலே நீங்கள் அன்பை காண்கிறீர்கள். ஈசாக்கு ரெபேக்காலை அதிகமாக நேசித்தான். அதனால் லவ், ஓரளவு கணவன் மனைவி ஈசாக்கு ரெபேக்கால் போல இருக்கணும்னு நம்ம எதிர்பார்ப்போம். அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா அது நல்ல ஒரு இது இல்லை. அவங்க ஈசாக்கு ரெபேக்கால் போல ஒருவரை ஒரு நேசிங்க. ஈசாக்கிலே நீங்கள் அன்பை பார்க்குறீங்க, யாக்கோபிலே நீங்க கிரேஸ பாக்குறீங்க. யாக்கோபு எத்தனை மிஸ்டேக் பண்ணாலும் ஆண்டவர் அவனை மன்னித்து அவனை ஆசீர்வதித்த எல்லா கிருபையினாலதான் அவனுக்கு கிடைச்சது, கிரேஸ். யோசேப்பு வரும்பொழுது பெர்ஃபெக்ஷன். யோசேப்பில் நம்ம குறை கண்டுபிடிக்க முடியாது. சபை ஆண்டவர் அப்படிதான் கொண்டாரு, முதல்ல விசுவாசம், ரெண்டாவது லவ், அதன் பின்பு என்ன இருந்தால் அங்கே வந்து கிரேஸ், அதுக்கு பிறகு பெர்ஃபெக்ஷன். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். நம்ம 4th மாஸ்டர் பீஸ் ஆயிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஈசா யோசேப்பு ஒரு ஈகிள் ஆயிருக்கிறான். ப்ராப்பர்ட்டிக்கு விஷன் அவனுக்கு இருக்கிறது, வருங்காலத்தை குறித்து அவன் சொல்லுகிறான். அதான் ஈகிள். அவன் லேம்பாயிருக்கிறான். அவன் வாழ்க்கையில பட்ட பாடுகள், அவன் பட்ட அண்டவரே அந்த சிறைச்சாலையில பட்ட பாடுகள் எல்லாமே அவன் லேம்புக்கு அடையாளமா, ஆட்டுக்குட்டிக்கு அடையாளமா இருக்கிறான். அவன் லயன் ஆயிருக்கிறான். ஈகிள், லேம், லயன், இந்த கேரக்டர் எல்லாம் இருக்கு. லயன் அவன் இப்பொழுது எகிப்துக்கே அதிகாரியா இருக்கிறான், லயனாக இருக்கிறான், கிங்காக இருக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது மனவாட்டி கடைசி நேரத்தில் வந்திருக்கிறோம். தட் இஸ் a perfect church in the hour of economic recession. அதாவது இப்பொழுது சபையானது பரிபூர்ணம் அடைந்திருக்கிறது. நீங்க பரிபூர்ண கிறிஸ்தவர்களாக இருக்கிறீர்கள், அறகுறை கிறிஸ்தவங்க கிடையாது. நம்ம பெர்ஃபெக்ட் சர்ச்சாக இருக்கிறோம். இந்த ஊழியம் பெர்ஃபெக்டான ஊழியம். மற்ற ஊழியத்துக்கு இதை கம்பேர் பண்ண முடியாது, பக்கத்தில் அவங்கெல்லாம் வர முடியாது. இது வந்து பெர்ஃபெக்ட் சர்ச்சு. இப்பொழுது என்னன்னா எக்கானமிக் ரிசஷன் ஏற்படுது, உலகளாவிய பொருளாதார மந்தம், குளோபல் எக்கனாமிக் ரிசஷன் இப்பொழுது இருக்கிறது, பொருளாதார நெருக்கடி இப்பொழுது இருக்கிறது. கொரோனா வந்துச்சுன்னா உலகத்தினுடைய பொருளாதாரம் அடிபடுது. கொரோனா வந்த காட்டம் இப்போ வெள்ளம் வந்து இது அடிபடுது. கொரோனா இப்போ உருமாறி வேற மாதிரி வருதான். அது சவுத் ஆப்பிரிக்காவில் வந்திருக்கிறாங்க, அங்கே நிறைய பேர் செத்துருக்கிறாங்க. அவங்க இங்கே வந்தாச்சுன்னா அந்த வியாதியை கொண்டு இந்தியாவில் பரப்புவாங்க. அப்போ அவங்க வரக்கூடாதுன்னா பிளேன் போகாது. பொருளாதாரம் எப்படி நடக்கும்? உலகத்தினுடைய பொருளாதாரம் மந்தமாகி கொண்டிருக்கிறது, இன்னும் அது அதிக மந்தமாகும். இந்த மாதிரி ஒரு நேரத்துல தான் ஜோசப் அங்கே வந்து பெர்ஃபெக்ஷன் ஆயிருக்கிறான். உலகம் வந்து பொருளாதார மந்த நிலைமை அடையும் பொழுது நம்ம வந்து ஆவியில பெர்ஃபெக்ஷன் அடைந்திருக்கிறோம், சத்தியத்துல நம்ம பெர்ஃபெக்ஷன் அடைந்திருக்கிறோம். ஆமென். தேவ ஆவியை பெற்ற இவனை போல யாரும் இல்லை என்று அங்கே பார்வோன் சொல்லுகிறான். அப்பொழுது பார்வோன் அங்கே என்ன செய்யறான் என்றால் அந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ணுகிறான். என்ன மிஸ்ட்ரி என்றால் கர்த்தர் பார்வோனுக்கு அதை சிம்பிள் ஃபார்மா காமிக்கிறார், அவனுக்கு அது அர்த்தம் தெரியாது. எந்த மந்திரவாதிகளும் சோசியக்காரங்களும் அதற்கு அர்த்தம் சொல்ல முடியாது. மந்திரவாதிகள் சோசியக்காரர்கள் சாஸ்திரிகள் எல்லாத்தையும் கூப்பிட்டு சொல்றான், இந்த சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுங்க. ஒருத்தனாலும் சொல்ல முடியல. 41:8 வாசிக்கலாம்.
காலமே பார்வோனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்தில் உள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளையும் அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வோனுக்கு சொல்லக்கூடாமற் போயிற்று.
ஏதோ ஒருவனாலும் சொல்லக்கூடியல. அவன் என்ன செய்யறான், சொப்பனத்தை சொல்றான், அர்த்தத்தை சொல்லுங்கன்னா எல்லா மந்திரவாதிகள் சோசியக்காரர்கள் சாஸ்திரிகள் உலகத்துல லட்சக்கணக்கான பாஸ்டர்கள் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கான பாஸ்டர்கள், ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது, லட்சக்கணக்கான பாஸ்டர் இருக்கிறாங்க. அந்த பாஸ்டர்கிட்ட போயிட்டு இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு சிம்பிள் ஃபார்மா இருக்கு, இதுக்கு மீனிங் என்னன்னு சொன்னா ஒருத்தருக்கும் தெரியாது. அன்னைக்கு சாஸ்திரிகள் மந்திரவாதிகள், இன்னைக்கு வந்து இருக்கிற டினாமினேஷனல் பாஸ்டர்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. சென்னையில எவ்வளவு பாஸ்டர் இருக்காங்க தெரியுமா? ஒருத்தருக்கும் மீனிங் தெரியாது. ஆண்டவர் அதை ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏழாம் தூதன் எக்கால ஊதும் போது தேவ ரகசியம் நிறைவேறும். ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை ஒரு மனுஷனுக்கு நியமித்திருக்கிறார். அந்த வெளிப்படுத்தின விசேஷம் செவன் சர்ச்சஸ் தெரியாது, செவன் சீல்ஸ் என்னன்னு தெரியாது, செவன் தண்டர்ஸ், செவன் வயல்ஸ், செவன் செவன் ட்ரம்பட்ஸ். அவங்க ஒரு கஸ் ஒர்க்கா சொல்லுவாங்க, அக்யூரட்டா சொல்ல முடியாது. ஒரு கஸ் ஒர்க்கா கொஞ்சம் பொருந்துற மாதிரி கொஞ்சம் சொல்லுவாங்க, ஆனால் அக்யூரட்டா சொல்ல முடியாது. ஏனென்றால் அவங்களால சொல்ல முடியாது, ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். ஆட்டுக்குட்டியானவர் மட்டுமே முத்திரைகளை உடைக்க முடியும். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் வெளிப்படுத்தாதபடி அதுக்குன்னு நியமிக்கப்பட்ட ஒரு மனுஷனுக்கு வச்சிருக்கிறார். அந்த மனுஷனுக்கு அதை வெளிப்படுத்தும் பொழுது அந்த மனுஷன் மூலமா தான் நம்ம பெற முடியும். சபைகளில் இவளை சாட்சியாக அறிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். இதை அறிவிப்பதுக்கு ஆண்டவர் ஒரு தூதன் வைத்திருக்கிறார், ஒரு மெசஞ்சர் வச்சிருக்கிறார், ஒரு ஏர்த்லி மெசஞ்சர். அவருக்கு மட்டும்தான் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துடைய வியாக்கியானத்தை கொண்டு முடியும். மற்றவங்க சும்மா ஒரு படத்தை போட்டு கஸ் ஒர்க் பண்ணலாம், அக்யூரட்டா டேலி ஆகாது, அது வேதத்தோடு பொருந்தாது. இட் இஸ் அன்ஸ்கிரிப்சரல். ஆனால் இங்கே என்ன, ஒரு ப்ராபட் ஆண்டவர் கொண்டு வந்து வெளிப்படுத்தும் பொழுது அது ஜோசப்புக்கு மட்டும்தான் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். காட்ஸ் வேர்ட் ஆல்வேஸ் கம்ஸ் டு தி ப்ராபட். ஹல்லேலூயா. வேற யாருக்கும் அது வராது. அதனால யாருமே அர்த்தம் சொல்ல முடியல. ஆனால் அது வந்து அது ஒரு சிம்பிள் தான் அது. ஆனா என்ன சொன்னால் அங்க செவன் ஃபேட் ஹவுஸ் இருக்கிறது, செவன் லீவ் லீன் ஹவுஸ் இருக்கிறது. இந்த ஃபேட் ஹவுஸ் என்ன செய்யறது என்றால் லீன் ஹவுஸ் வந்து சாப்பிட்டுருது. சாப்பிட்டா கூட அது எலும்பு தோலமா வயிறு வந்து குழி விழுந்து தான் கிடக்கு. சிலர் என்ன சாப்பிட்டாலும் எலும்பு தோலமா வயிறு குழி விழுந்து கிடக்கும். அதே மாதிரி தான் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல சதை ஏறாது. அதே மாதிரி இது வந்து என்ன சொன்னால் எலும்பும் தோலுமா வக்கட்ட பசுவா தான் இருக்கு. அதே போல ஏழு நல்ல கதிர்கள் வருகிறது, ஏழு தீந்து போன கதிர்கள் வருகிறது. இந்த தீந்து போன கதிர் வந்து அந்த நல்ல கதிரை நல்ல கோதுமை கதிரை சாப்பிடும் போது சாப்பிட்டாலும் அது அப்படி தான் இருக்கு, வயிறு குழி குழிந்து போய் தான் இருக்கு. சாப்பிட்டா வயிறு புடைக்கணும், ஆனால் அது புடைக்கலை, அது இவ்வளவு சாப்பிடுது. ஆனா இத மாதிரி ஒரு சொப்பனத்தை காண்கிறேன், ஒரு பசு இன்னொரு பசு சாப்பிடாது, ஒரு கதிர் வந்து இன்னொரு கதிரை சாப்பிடாது. அது ஒரு சிம்பிள் ஃபார்மா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருத்தருக்கும் மீனிங் தெரியல. யாரு சொப்பனத்தை கொடுத்தார்களோ அவருக்கு தான் அர்த்தம் தெரியும். ஹல்லேலூயா. காட்ஸ் வேர்ட் வந்து பேரபிள்ஸா எழுதப்பட்டிருக்குது, அது ரிட்டிலாக எழுதப்பட்டிருக்கிறது, அது மறைபொருளாக எழுதப்பட்டிருக்கிறது. எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கே அன்றி வேறவனுக்கு அது தெரியாது. அதை கொடுத்தவர் வந்து வேத வாக்கியங்கள் தேவ ஆவியினால் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஆவியானவர் தான் அதை ரிவீல் பண்ண முடியும். அதை வந்து ஒரு அதுக்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷனுக்கு தான் வெளிப்படுத்த முடியும். இப்பொழுது ஜோசப் தான் அதுக்கென்று நியமிக்கப்பட்ட மனுஷன். இது அவன் வந்து அந்த வெளிப்பாட்டை சொல்லும் பொழுது எல்லாம் பார்வோன் வந்து தேவாவிய பெற்ற இவனை போல யார் உண்டு உலகத்தில், யாரும் கிடையாது. This is the only person having filled with the Holy Spirit. பரிசுத்தாவியினால நிரப்பப்பட்ட இவன் ஒருத்தன் தான். ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள், ஒரு குமாரனை பெறுவாள் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் யாருமே கிடையாது, அது மேரி தான். பரிசுத்தாவியானவர் அவளை கண்டுபிடிக்கிறார். அந்த சீசன் வரும் பொழுது உலகத்தில் அவளை கொண்டு வருகிறார். கண்டுபிடிக்கும் பொழுது அவளிடத்தில் பிறப்பது தேவனுடைய குமாரன் எனப்படும் என்று சொல்லப்பட்டது. அக்யூரட்டா நிறைவேறினது. அதே போல நீங்களும் நானும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. உங்களிடத்துல தேவனுடைய வார்த்தை வந்திருக்கிறது. எல்லாருக்கிட்டையும் இது வராது. உலக தோற்றத்துக்கு முன்னாக தேவன் தம்முடைய சிந்தையில நம்மை முன்குறித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மளை இந்த சீசன்ல கொண்டு வந்திருக்கிறார். ஏற்ற வேளையில வார்த்தை சந்திக்கும் பொழுது நம்ம உடனே அதை கேட்ச் பண்ணிக்கிட்டோம். நம்ம நியூ பேத் அடைஞ்சிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் அது வெளிப்படாது. அவங்க எவ்வளோ பெரிய கிறிஸ்டியனா இருந்தா நல்ல சுவாபம் அவங்களுக்குள்ள இருக்கலாம், ரொம்ப நல்ல, ரொம்ப நைஸ் சிஸ்டர், இது அவங்களுக்கு வெளிப்படலையே. நல்ல 7 years of plenty and 7 years of famine. அவனுடைய சொப்பனத்தின் அர்த்தம் என்னவென்றால் 7 years of plenty வரும். 7 செழிப்பான காலங்கள் வரும், 7 பஞ்ச காலங்கள் வரும். இந்த செழிப்பான காலத்துல இருக்கிற எல்லாமே இந்த பஞ்ச காலத்துல வந்து அடிபட்டு போய் ஜனங்கள் வந்து பசி பட்டினால மறிக்க வேண்டியது வரும். சொப்பனத்துக்கு ஒரே அர்த்தம் தான், அது ரெட்டிப்பாக வந்திருக்குது என்றால் உடனே நிறைவேறும். அதனால முதல்ல வந்து 7 plenteous years வரும், 7 years of plenty. அதன் பின்பு 7 years of famine வரும் பொழுது அந்த பஞ்சத்துல எல்லாமே அடிபட்டு போகும். அதனால நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஒரு ஞானமுள்ள ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு 7 வருஷ செழிப்பான காட்டில் இருக்கிற எல்லா வீட் அந்த தானியங்கள் எல்லாம் சேர்த்து வச்சு பண்டகசாலையில் வைக்க வேண்டும். பஞ்சகாலம் வரும் பொழுது அந்த பண்டகசாலையை திறந்து ஜனங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணினா இந்த தேசத்தை பாதுகாக்கலாம் என்று சொப்பனத்தை சொன்னது மட்டுமல்ல அதனுடைய அதை எப்படி அப்ளை பண்ணணுங்கன்னு சொல்லிட்டான். உடனே பார்வன் சொல்லுகிறான், தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேற யாருமே இல்லை. 39வது வசனம்.
பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறு ஒருவனும் இல்லை.
உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ள வேற ஒருத்தன் இல்லை. ஜோசப் தி ரிவீலர் ஆஃப் தி சீக்ரெட், சாப்னத் பெனாயா. ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள், சிங்காசத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன்.
நீ என் அரண்மனையில அதிகாரியா இருப்பாய், உன் வாக்கின்படியே ஜனங்கள் அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். 41வது வசனம்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி.
அடுத்த வசனம்.
பார்வோன் தன் கையில் போட்டு தன் முத்திரை மோதிரத்தை காற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவன் கொடுத்து பொன் சரப்பணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2வது ரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனிட்டு பணிகள் என்று அவனுக்கு முன்பாக கூறி.
சரி போதும், அவனுக்கு மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துகிறான். முதலாவது தன்னுடைய முத்திரை மோதிரத்தை எடுத்து அவனுக்கு போடுகிறான், சிக்னட் ரிங். அந்த ராஜா வந்து ஒரு சட்டம் போட்டால் அவர் முத்திரையை வைத்து அங்கே மோதிரத்தை வச்சு முத்திரை போடுவார், உடனே அந்த சட்டம் செல்லுபடியாகும். அது ராஜாவுடைய சிக்னேச்சர் வந்து அந்த முத்திரம் மோதிரமாயிருக்கு. இப்பொழுது அவனுக்கு அந்த மோதிரம் பொழுது அந்த சிக்னேச்சர் ரிங் அவனுக்கு வரும் பொழுது அவன் எல்லா சட்டத்தையும் எழுதலாம், அவன் அதை பாஸ் பண்ணலாம். ராஜாவுடைய சிக்னேச்சரை அவன் போடுகிறான். அது மாத்திரமல்ல மெல்லிய வஸ்திரங்களை கொண்டு வந்துகிறான். Arrayed him in vesture of fine linen. மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி, அது மாத்திரமல்ல பொன் சரப்பணி, and put a gold chain around his neck. அவனுக்கு வந்து gold chain சரப்பணியை அங்கே போடுகிறான். முதல்ல சிக்னட் ரிங், 2வது ஃபைன் லினன், 3வது கோல்ட் செயின். இதெல்லாம் போட்டு 2வது ரதத்தில் 2nd chariot அவனை ஏற்றி வைத்து எல்லாரும் தண்டனிட்டு பணிகள், தண்டனிட்டு பணிகள்னா அப்படியே கீழே பொத்துன்னு விழுந்துடணும். யோசேப்பு வருகிறார் என்று பைலட் சொல்லும் பொழுது, இதோ யோசேப்பு வருகிறார் என்று அங்க சைரன் அடிக்கும் பொழுது ரோட்ல இருக்கிற எல்லாருமே தண்டனிட்டு அவனை பணிய வேண்டும். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனாவது கையை கால ஆட்ட முடியாது. நீ யார வேணாலும் நீ வந்து அரெஸ்ட் பண்ணலாம், நீ என்ன வேணாலும் செய்யலாம், ஃபுல் பவர் உனக்கு கொடுக்கப்படுகிறது என்று அங்கே சொல்லுகிறதை நான் வாசிக்கிறேன். நான் ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறான். எகிப்தின் மேல் அதிகாரியாக உன்னை ஏற்படுத்துகிறேன், உன்னை நான் பிளேஸ் பண்ணுகிறேன் என்று சொல்லுகிறான். அதனால நம்ம இப்ப என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்கிறோம், பிளேசிங் வந்திருக்கிறோம். முதலாவது எலெக்ஷன், ரெண்டாவது காலிங், மூணாவது வந்து அனாயிட்டிங், நாலாவது பிளேசிங். இப்பொழுது ஜோசப் அந்த ஸ்டேஜ் வந்திருக்கோம். இந்த ஸ்டேஜ்லாம் வராம கிறிஸ்தவங்க பரலோகராஜ்யம் போக முடியாது. நாங்கள் எங்கே போகிறோம், நாங்கள் அந்த பெந்தகோஸ்த் சர்ச்சுக்கு போகிறோம், வேற ஏதாவது தெரியுமா? தெரியாது. மெசேஜில் இருக்கிறவங்களை கேட்டால் நாங்கள் தீர்க்க தரிசியை நம்புகிறோம்பாங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானம், அதுக்கு மேலே ஏதாவது தெரியுமா? எலெக்ஷன், காலிங், அனாயிட்டிங், பிளேசிங் தெரியுமா? அவங்களுக்கு அதுவும் தெரியாது. அவங்க பாஸ்டர் அதெல்லாம் போதிக்க மாட்டார். அதனால் அவங்கெல்லாம் குழந்தைகளாக இருப்பாங்க, அவங்கெல்லாம் மெச்சூரிட்டி அடைய மாட்டாங்க, ரேப்சரில் பங்கு பெற மாட்டாங்க, கைவிடப்படுவார்கள், ஃபூலிஷ் வெர்ஜனாக இருப்பாங்க. நீங்கள் யாரும் விதமாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் நம்மளை பிளேஸ் பண்ணுகிறார். இப்போ ஜோசப் வந்து பிளேஸ் பண்ணப்படுகிறான், சிங்காசனத்திலே அவனை வைப்பது தான் பிளேசிங், அதுதான் அடாப்ஷன், புத்திர சுவீகாரம். அமேன். இன்னைக்கு பிரைடு வந்து இன்னைக்கு நம்ம புத்திர சுவீகாரத்தை அடைந்திருக்கிறோம். நம்ம நாலாவது ஸ்டேஜ் வந்திருக்கிறோம், பிளேசிங். இப்பொழுது நமக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது. என்ன சொல்லுகிறார் என்றால், ஸ்கியூஸ் வரும் பொழுது, உலகத்திலே நமக்கு சிறிய உபத்திரம் வரும், அந்த ஸ்கியூஸ் வரும் பொழுது வாட்ச் த தட் புல் தென், அப்பொழுது மூன்றாம் இழுப்பு வரும். நீங்கள் என்ன சொல்றீங்களோ ஆண்டவர் அதை செய்வார். அதான் தட் புல். இந்த மலையை பார்த்து போ என்று சொன்னால் அது போகும். இந்த அத்திமரத்தை பார்த்து நீ காட்டு, நீ சமுத்திரத்தில் போய் நடப்படுவாய் என்று சொன்னாலும் நீங்கள் சொன்னபடியே ஆகும். அதுதான் வந்து ஸ்போக்கன் வேர்ட் மேனிஃபெஸ்டேஷன், அதுதான் தட் புல். மனவாட்டிக்கு அவன் இப்பொழுது இவனுக்கு தட் புல் வந்திருக்கிறது, ஜோசப்புக்கு தட் புல் வந்திருக்கிறது. அவன் என்ன சொல்லுகிறானோ அதை அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். அவனுக்கு பவர் கொடுக்கப்படுகிறது, அவனுக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது. இதை கடைசியாக மனவாட்டிக்கு ஆண்டவர் அந்த அத்தாரிட்டியை தருவார், அந்த பவரை தருவார். அந்த தீர்க்க தரிசிக்கு முதலாவது அந்த அத்தாரிட்டி வந்தது. இப்போ ஆண்டவர் உங்களுக்கு இது தர வேண்டிய நேரமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இட்ஸ் எ டைம் ஆஃப் அடாப்ஷன், இட் இஸ் எ டைம் ஆஃப் பிளேசிங். ஹல்லேலூயா. ரைடிங் ஆன் த செகண்ட் சேரியட், ரெண்டாவது ரதத்திலே பிரயாணம் செய்வது. ஒரு முறை தீர்க்க தரிசி மூலமாக செய்தி உலகம் எங்கிலும் 7 times அது போய்விட்டது, அது ஃபர்ஸ்ட் ரைடு. இன்றைக்கு உங்கள் மூலமாக செய்தி உலகம் எங்கிலும் போகிறது. ஹல்லேலூயா. நம்ம மெசேஜை நிறைய பேர் கேட்குறாங்க, பெரிய சந்தோஷம். அதுதான் இந்த மெசேஜ் எல்லாமே ஆவிக்குரிய செய்தி தான், மாம்சபுரமான செய்தி அல்ல. எல்லாமே ஆவிக்குரிய செய்தி, பைபிளோடு இணைகிற செய்தி. ஜனங்கள் அதை ருசி கண்டார்கள் என்றால் விடமாட்டார்கள். இது வந்து அவங்களுக்கு ராப்சரின் ஃபெய்த்தை கொடுக்கும், அவங்கள ராப்சருக்கு எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு ஆயத்தப்படுத்தும். இந்த செகண்ட் சேரியட் மனவாட்டி மூலமாக ஆண்டவர் என்ன, உலகம் எங்கிலும் இப்பொழுது செகண்ட் சேரியட்ல மெசேஜ் உலகம் எங்கிலும் போகிறது. ஹல்லேலூயா. அதுக்கு தான் இன்டர்நெட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. பிரணாம் காலத்தில் அது இல்லை, ஃபர்ஸ்ட் ரைடில் வந்து அவர் பிளேனில் தான் போனார். செய்தி பிளேன் மூலமாக போனது, உலகத்தை 7 times சுற்றி வந்தது. இப்பொழுது அப்படி அல்ல, நெட்டு மூலமாக நம்ம இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் வார்த்தை போகிறது. என்ன அதிசயம், தேவனுடைய வார்த்தை நிறைவேறுகிறது. இப்பொழுது யோசேப்பு செகண்ட் ரைடில் போ, அந்த செகண்ட் சேரியட் ரெண்டாம் ரதத்திலே, ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் பெற்றுக்கொள்ளக்கடவன். அந்த வார்த்தை இன்னைக்கு நிறைவேறு. மனவாட்டி மூலமாக இந்த செய்தியானது செகண்ட் சேரி 2nd time உலகம் எங்கிலும் போகும் பொழுது இதுதான் ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஜெனரேஷன், கடைசி கால சந்ததிக்கு கடைசி சத்தமாக நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆமென். அதுதான் 2nd verse 44 வாசிக்கலாம்.
பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, நான் பார்வோன், ஆனாலும் எகிப்து தேசத்தில் உள்ளவர்களில் ஒருவனும் உன் உத்தரவில்லாமல் தன் கையாவது தன் காலையாவது அசைக்க கூடாது என்றான்.
ஏதோ இப்பொழுது ஜோசப்புக்கு அடாப்ஷன் வந்திருக்கு, புத்திர சுவீகாரம் வந்திருக்கு. மத்தேயு 14 இயேசு கிறிஸ்துக்கு அங்கே புத்திர சுவீகாரம் வந்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது, அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. மோசஸ் அண்ட் எலைஜா அங்கே வந்தாங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள், ஹியர் ஹீ ஹிம். மத்தேயு 3rd chapter இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் பதினேழாம் அதிகாரத்துல என்ன சொல்லப்படுகிறது? இவருக்கு செவி கொடுங்கள், அவருக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது அங்க ஜோசப்புக்கு எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்கப்படுகிறது, உங்களுக்கும் எல்லா அத்தாரிட்டியும் கொடுக்கப்படுகிறது. இட்ஸ் எ டைம் ஆஃப் அடாப்ஷன். ஆமென். உன்னுடைய உத்தரவு இல்லாமல் ஒருவனும் கையை காலை அசைக்க முடியாது. This is my beloved son. Hear ye him. நான் வந்து பேலஸை விட்டு எங்கேயும் போக போறதில்லை. நான் பேலஸில் சொகுசா உட்காந்துக்கிட்டு போறேன். பார்வன் சொல்லுகிறான், நான் சொகுசா, நான் எனக்கு இப்போ எந்த பொறுப்பும் கிடையாது, நான் ஜாலி, நான் ரெஸ்டாக இருக்கேன், நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. பாருங்க, ஆண்டவர் அவ்விதமான அத்தாரிட்டியை வந்து அங்கே ஜோசப் கொடுத்தார். இன்னைக்கு நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து சபையானது இன்னைக்கு அந்த நேரத்துக்கு வந்திருக்கிறது. ஆமீன். அதனால சாப்நாத் பெனயா 45 வாசிக்கலாம்.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பெனயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திப்ராவின் குமார்த்தியாகிய ஆசனாத்.
ஏதோ சாப்நாத் பெனயா ரிவீலர் ஆஃப் தி சீக்ரெட். இந்த பிரிசனர், சிறை கைதியாயிருந்த இவனுக்குள்ளதான் அந்த சீக்ரெட் எல்லாம் இருக்குது. இஸ் தி ரிவீலர் ஆஃப் தி சீக்ரெட் என்று சொல்லி அவனுக்கு சாப்நாத் பெனயா என்று பெயரிட்டான். இங்கே கவனிக்கும் பொழுது உலகமெங்கிலும் ஃபேமைன் ஏற்படும் என்ற அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்குறான். கர்த்தர் பார்வோனுக்கு என்ன வெளிப்படுத்துகிறார் என்றால், உலகமெங்கிலும் குளோபல் எக்கனாமிக் ரிசஷன் ஏற்படும், உலகமெங்கிலும் பொருளாதார மந்தம் ஏற்படும், உலகத்தினுடைய பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும், ஷேர் மார்க்கெட் வந்து கிராஷ் ஆகிரும், வீழ்ச்சி அடைஞ்சு விடும், எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சிடும், ப்ரைஸஸ் வந்து இது மேலே ஏறிடும், அதெல்லாம் எல்லாமே வீழ்ச்சி அடைஞ்சு எல்லா விலைவாசியும் ஏறி பொருட்கள் வந்து தட்டுப்பாடு ஏற்படும், அவிதமான ஒரு காலம் ஏற்படும். அப்படி என்று ஆண்டவர் வந்து அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கிறார், ஒரு சிம்பிள் ஃபார்மாக கொடுக்கிறார். அதை வந்து ரெவலேஷனாக ஜோசப் அங்கே சொல்லுகிறான். ஆமீன். There has been food stored up for this famine. இந்த பஞ்ச காலத்திலே ஆகாரத்தை சேமித்து வைக்க வேண்டும். ஆகாரத்தை சேமித்து வைக்கவில்லை என்றால் ஜனங்கள் எல்லாம் பட்டினியினால செத்து போவாங்க அப்படிங்க வெளிப்பாட்டை அவன் கொடுக்கிறான். கர்த்தர் அதை உமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று ஜோசப் சொல்லும் பொழுது, ஸ்டோர் ஹவுஸ்ல அங்க வந்து ஃபுட் இல்லைன்னா என்ன ஆகும்? எல்லாரும் சாக வேண்டியதுதான். அதே போல் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃபெமைன் வந்திருக்கு. அது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, அல்லது ஜலக்குறைவினால் உண்டான தாகமும் அல்ல. வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்ச காலத்தை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமோஸ் 8:11.
இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும், ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜலக்குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார்.
இது ஆகார குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல. ஒரு இடத்துல விளையலன்னா இன்னொரு இடத்துல இருந்து இறக்குமதி பண்ணிடுவான். அது ஜலக்குறைவினால் உண்டான பஞ்சம் அல்ல, தண்ணியும் கொண்டு எங்க இருந்தாலும் கொண்டு வந்துடலாம். ஆனா வேத வசனம் கேட்க கிடையாத பஞ்சக்காரம் famine for the hearing of true word of God. எல்லங்கோ பைபிள்லாம் நிறைய இருக்கு, சர்ச்சை தடுக்கி விழுந்தா சர்ச் இருக்கு. எங்க போனாலும் அவங்கவுங்க சபையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதனால வேத வசனம் பைபிள் கிடைக்காத காலமா அல்லது சர்ச் இல்லாத காலமா? அதான் நிறைய இருக்குது. ஆனா famine for hearing the true word of God. Hallelujah. உண்மையான வார்த்தையை கேட்க முடியாத பஞ்சகாலம் இருக்கு. எங்க போனாலும் இது ஸ்டோர் ஹவுஸ் எம்டியா இருக்கு. அதனால மெதடிஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ் எம்டியா இருக்குது, பேப்டிஸ்ட் ஸ்டோர் ஹவுஸ் எம்டியா இருக்கு. இந்த பெந்தகோஸ்ல இருக்கிற எல்லா பிரிவுகளும் இருக்குது, அதுலதான் அதிகமான பிரிவு இருக்கு. அது எல்லாமே எம்டியா இருக்கு. அங்க ஸ்டோர் ஹவுஸ்ல எம்டி. நாங்கெல்லாம் வெளிப்பாடு இல்லை, எங்கேயும் வெளிப்பாடு கிடையாது. நீங்க அவங்க மெசேஜை யூடியூப்ல கேட்டு பாருங்க, ஒரு ரெவலேஷன் இருக்காது, உங்களுக்கு எந்த எழுப்புதலையும் அது ஏற்படுத்தாது, அது உங்களை மாற்றாது, அதை உங்களை ஆவிக்குறளாக மாற்றாது, உங்களுக்கு நியூ பேத்து கொண்டு வராது, நீங்க ரேப்சர்ல போக முடியாது. எல்லா ஸ்டோர் ஹவுஸும் எம்டியா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என்ன சொன்னால், மனவாட்டி காண்டவர் வந்து அதிகமான வெளிப்பாட்டை கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஸ்டோர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கு, யாரு வந்தாலும் கொடுக்கலாம், எவ்வளவு வேணாலும் சப்ளை பண்ணலாம். நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் ஃபுல்லா இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு மெத்தடிஸ்ட் இத சிஎஸ்ஆர் பெண்டேகாசல் இதெல்லாமே பார்த்தா எல்லாம் எம்டி. அவங்க பிரசந்த கேட்டு பார்த்து கடைசியா கூட்டி கழிச்சு பாருங்க, ஒரு வெளிப்பாடு இருக்காது. ஒரு மெசேஜை கேட்டா அதுல நமக்கு ஏதாவது நல்ல ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கணும், அல்லது அந்த டைம் வேஸ்ட். நான் அப்படி சிலதை கேட்டு பார்ப்பேன், நம்ம மெசேஜ் சர்க்கிள்ல இருக்க மெசேஜ் கேட்டு பார்த்தா அந்த டைம் 1.5 மணி நேரம் வேஸ்ட் ஆயிருக்கும், ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு கிடைக்காது. அப்படி அநேக ப்ரீச்சர்ஸ் நம்ம மெசேஜ்லயும் இருக்கிறாங்க. அதனால மெசேஜை கேட்டா அதுல ஒரு பைபிள் ஞானம் வேணும், அதுல ஒரு ஒரு அங்க வெளிப்பாடு வேணும், சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அங்க இருக்கணும், சம்திங் ரெவலேஷன் அங்க இருக்கணும். இவ்விதமாக இல்லைன்னா அந்த மெசேஜில் என்ன பிரயோஜனம்? அந்த ஸ்டோர் ஹவுஸ் எம்டியா இருக்குன்னு அர்த்தம். அங்க போய் எதையும் நீங்க பெற முடியாது. ஆனா ஜோசப்புடைய ஸ்டோர் ஹவுஸ் வந்து ரொம்ப பிளண்டியா இருக்குது. ஹல்லேலூயா. அவங்க எல்லாம் 100 வருஷத்துக்கு முன்னால் உள்ள செய்தியை போதிக்கிறாங்க, நம்ம இன்னைக்கு மெசேஜ் அதாக அவரை போதிக்கிறோம். ஹல்லேலூயா. தி வாய்ஸ் ஆஃப் தி ஆர்ச்சேஞ்சல், பிரதான தூதனுடைய சத்தம் இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறது. மணவாட்டிக்கு இப்பொழுது பிரதான தூதனுடைய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. நம்ம செகண்ட் ஃபோர்ல வந்திருக்கிறோம். மணவாட்டி இப்பொழுது பெர்ஃபெக்ஷன் அடைந்திருக்கிறாள். இதோ நம்ம பிரீச்சிங் டு த லாஸ் கடைசியாக இயேசு காவலில் உள்ள ஆத்மாக்களுக்கு பிரசங்கம் பண்ணது போல நம்ம வந்து ஒருபோதும் மனம் திரும்பாத மக்களுக்கு போய் பிரசங்கம் பண்ணுவோம். அப்பொழுது கதவு அடைக்கப்பட்டிருக்கும், ஒருத்தரும் உள்ள வர முடியாது. இப்பொழுது நம்முடைய ஸ்டோர் ஹவுஸ் வந்து ஃபுல்லா இருக்கிறது. ஆண்டவர் ஒரு மினிஸ்ட்ரியை கொண்டு வந்திருக்கிறார், பிரைட் மினிஸ்ட்ரி, ஃபுல் ஆஃப் ரெவலேஷன். ஹல்லேலூயா. 45 வாசிக்கலாம்.
மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்னாத் பனேயா என்கிற பெயரை இட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியன் ஆகிய போத்திப்ராவின் குமார்த்தி ஆகிய
ஆசாரியன் அவனுக்கு சாப்னாத் பனேயா என்று பெயரிட்டு அவனுக்கு 30 வயசு இப்பொழுது 46 அவனுக்கு 30 வயசு 30 வயசுல அவனை பிளேஸ் பண்ணுகிறான். அவனுக்கு அடாப்ஷன் வருகிறது. நான் உன்னை இந்த எகிப்தி தேசத்துக்கு அதிகாரியா ஏற்படுத்தினேன் பார்வோன் சொல்லுகிறான். ஆனா யோசேப்பு தன்னுடைய சகோதரமாளுக்கு என்ன சொல்லுகிறான் என்றால், நீங்கள் அல்ல, நீங்கள் கிடையாது, பார்வோன் கிடையாது, தேவனே என்னை இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? தேவனே, பார்வோன் அல்ல, நீங்கள் அல்ல, எந்த மனுஷனும் அல்ல, கர்த்தரே இந்த ஸ்தானத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். அவங்க உதவி செஞ்சாங்க, இவங்க உதவி செஞ்சாங்க, அது உண்மையா தான் இருக்கலாம். ஆண்டவர் அவங்க உள்ளத்துல கிரியை செஞ்சனால அவங்க செஞ்சாங்க. அவங்க நிறைய ஆஃபரிங் கொடுத்தாங்க அப்படின்னு, அதனால பாஸ்டர் அவர் ஊழியத்தை செய்யறாரு. ரைட்டு. அவங்க உள்ளத்துல ஆண்டவர் பேசலன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்க? ரைட்டு தான், அவங்க கொடுத்தது ரைட்டு தான். அதான் ஆண்டவர் அவங்க உள்ளத்துல இருந்தாலும் ஆண்டவர் பேசினா தானே கொடுப்பாங்க. அவங்களுடைய இதயத்தை ஏவலன்னா எப்படி கொடுப்பாங்க? அதனால கர்த்தரே தான் தர்றாரு. அவங்கள ஒரு பாத்திரமா பயன்படுத்துறார். அந்த பாத்திரம் நிரம்பி வழியுது, அந்த மரம் நிறைய கனி கொடுக்குது, சில மரம் கனியே கொடுக்க மாட்டேங்குது. அப்படிதான் நினைக்கும் சிலர் பாத்திரம் எம்டியா இருக்குது. இவங்கள பாத்திரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துறார். எல்லாம் கர்த்தர் தான் தர்றாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? அதனால கர்த்தர் தான் என்ன இந்த ஸ்தானத்துக்கு கொண்டு வந்தார் என்று பார்வோன் அந்த யோசேப்பு சொல்லுகிறார். The man that's going to the rapture. இப்பொழுது அவன் பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறான். பெர்ஃபெக்ஷன் அடையாம ராப்சர்ல போக முடியாது. அரகுறை கிறிஸ்தவங்க கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுதல பங்கு பெற முடியாது. நாம் பெர்ஃபெக்ஷன் அடைய வேண்டும். ஜோசப்பிட்ட எந்த குறையும் இல்லை, அவன் இப்பொழுது பெர்ஃபெக்ஷன் அடைஞ்சிருக்கிறான். சர்ச்சு வந்து இன்னைக்கு வந்து தண்டர்ஸ், 7 இடி முழக்கங்கள். புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின. 7 இடிகளும் தங்கள் சத்தங்களை முழங்கின போது எழுத வேண்டும் என்றிருந்தேன். அப்பொழுது 7 இடி முழக்கங்கள் சொன்னவளை எழுதாமல் முத்திரை போடு. அதன் பின்பு 6 வரும் பொழுது, பட் இன் த டேஸ் ஆஃப் த வாய்ஸ் ஆஃப் த செவன்த் ஏஞ்சல் வென் ஹி பிகின் டு சவுண்ட் த மிஸ்ட்ரி ஆஃப் காட் சுட் பி ஃபினிஷ்டு. 7 தூதன் எக்காலம் ஊதும் போது தேவ ரகசியம் வெளிப்படும். இதை முத்திரை போடு. நீ எதையுமே வெளிப்படுத்த ஆண்டவர் சிம்பிள் ஃபார்மா முத்திரை போட்டார். சத்தியத்தை சொல்றாரு, ஆனா புரிய முடியாது. சொல்லியாச்சு, உங்களுக்கு சத்தியத்தை சொல்லியாச்சு, உங்க கையில் இருக்க பைபிள்ல தான் இருக்குது, உங்களுக்கு சொல்லியாச்சு. ஆனா அது உங்களுக்கு சிம்பிள் ஃபார்மா இருக்கு, அது ஒரு அடையாள சின்னமா இருக்கிறது. அந்த அடையாள சின்னத்துக்கு பின்னால என்ன ரெவலேஷன் இருக்குங்கிறத அது 7 தூதன் தான் வெளிப்படுத்தணும். 7 தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் அவன் எக்கால ஊதும் போது ரகசியம், ரகசிய தேவ ரகசியம் வெளிப்படும். அந்த செவன் தண்டர்ஸ் தான் அந்த ரெவலேஷன் ஆயிருக்கிறது. ஹல்லேலூயா. The revelation, seven thunders vandu edendral, the revelation contained in the seven seal book. Seven seals kulla enna enna ragasiyam irukudho adellame seven thunders. Innikku seven thunders reveal a irukirathu. Hallelujah. Ella velippaadum ungalku vandu vittathu. Kathar oru digadesi anuppinar endru oruthar viswasithum yelam uthrai therakkapadalana avangalukku ragasiyam velippadala. இதோ நமக்கு கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார் என்றால் எல்லாத்தையுமே வெளிப்படுத்தி இருக்கிறார். Thunders have been revealed. ஏழு இடிகள் தங்கள் சத்தங்களை முழங்கின. We have the thus saith the Lord. நம்ம கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை உடையவளாய் இருக்கிறோம். நமக்கு ராப்சரிங் ஃபெய்த் இருக்கிறது. கர்த்தர் இந்த கடைசி காலத்திலே அவருடைய மனவாட்டியை கொண்டு கடைசி ஊழியத்தை செய்கிறார். நானா ஊழியம் செய்யக்கூடாது, ஆண்டவர் என்னை கொண்டு ஊழியம் செய்யணும். இன்னைக்கு மனவாட்டியை கொண்டு கடைசி ஊழியத்தை அவர் செய்கிறார். நம்ம வந்து அவருடைய விக்டரியாக இருக்கிறோம். சீஸ் ஹேர் விக்டரி. த ரீசன் ஆஃப் ஹிஸ் டெத், ஆண்டவர் சிலுவையில் மறித்தது காரணம் என்றால் ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொள்ள போகிறார். அந்த ஆசனாத்தி நீங்க தான், அந்த மனவாட்டி நீங்க தான். ஆமென். இப்பொழுது அவரோடு கூட நம்ம இணைக்கப்பட்டிருக்கோம். இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஃபைனல் வாய்ஸ் டு தி ஃபைனல் ஏஜ். ஆமென். ஆமென். ஸ்கூஸ் வரப்போகிறது. ரோம் வந்து என்ன செய்யும் என்றால், ரோம் வில் கேப்சர் தி வெல்த் ஆஃப் தி வேர்ல்ட். உலகத்தினுடைய செல்வம் எல்லாம் ரோம் கிட்ட தான் இருக்கிறது. சி வில் ஹேவ் ஆல் தி கோல்ட் அண்ட் டிமாண்ட் கோல்டு. எல்லா கோல்டும் அங்கே தான் இருக்கு. ரோமாபுரியில் தான் எல்லா கோல்டும் இருக்கிறது. அதனால அந்த கோல்டு அவங்ககிட்ட இருப்பதனால உலகத்தை ஆளுக செய்வார்கள். உலகத்தினுடைய எல்லாத்தையும் மாத்திடுவாங்க. ஒன் வேர்ல்ட் கவர்மெண்ட் வரும். ஒன் ஃபைனான்சியல் பாலிசி அங்கே ஏற்படும். எல்லாம் வர்றதுக்கு தான் இப்பொழுது எல்லா காட்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. உலகத்தை வந்து அன்னைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. இன்னைக்கு ஒரு நம்பரை கொடுத்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆதார் கார்டை வச்சு உங்களை ட்ரேஸ் பண்ணிடலாம். நீங்கள் எவ்வளோ பணம் செலவழிச்சிருக்கீங்க, எங்கெங்கே செலவு பண்ணியிருக்கிறீங்க, எல்லாத்தையும் அவன் வந்து ட்ரேஸ் பண்ணிடுவான். உலகத்தில் இருக்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்பொழுது அந்த மாதிரி ஒரு காலம். இந்த நெட் இருப்பதனால எல்லாத்தையும் காண்டாக்ட் பண்ண முடியும். இந்த கொரோனா வைரஸ் வருகிறது. இப்பொழுது அது உருமாறி வேற ஒரு கொரோனா வைரஸ் வரும்பொழுது உலகத்தினுடைய பொருளாதார நிலைமை அந்த ஏற்படும். லாக்டவுன் போட்டால் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைஞ்சிவிடும். அப்பொழுது உலகத்தினுடைய பொருளாதாரத்தை சரிப்படுத்துவது எப்படி? அமெரிக்கா எத்தனையோ ட்ரில்லியன் டாலர்ஸில் வந்து கடனில் இருக்குது. அமெரிக்கா உலகத்தின் பொருளாதாரத்தை சரிப்படுத்த முடியாது. அவங்களே கடனில் இருக்கும் பொழுது மற்றவங்களுக்கு எப்படி உதவி செய்ய முடியும்? உலகத்தில் ரிச்சஸ்ட் கண்ட்ரி அவங்க தான். இப்பொழுது அவங்க கடன்கார நாடாக இருக்கிறாங்க. 40 வருஷம் டேக்ஸ் மணியை கொண்டு போய் அந்த அடைச்சாலும் கடன் அடைக்க முடியாதான். 40 வருஷம் டேக்ஸ் மணியை பேஸ் பண்ணி தான் கடன் வாங்கியிருக்காங்க. சைனா செய்ய முடியுமா? சைனா உலகத்தின் பொருளாதாரத்தை சரிப்படுத்த முடியாது. ரஷ்யா செய்ய முடியுமா? ரஷ்யா செய்ய முடியாது. இந்தியா செய்ய முடியுமா? இந்தியா அதிக கடன் நாடாக இருக்கு. ஒவ்வொரு அரசாங்கமும் அவங்க கொள்ளை அடிச்சிட்டு அவங்க கடனில் போட்டுட்டு அவங்க போயிடுவாங்க. இதுதான் நம்ம இந்தியாவில் நடக்கிற காரியம். அதிக ட்ரில்லியன் டாலர்ஸ் கடனில் வச்சுட்டு போயிடுவாங்க. அடுத்த அரசாங்கம் வந்து அவங்க சரி பண்ணணும். அவங்க சரி பண்ண முடியாட்டா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே போகும். எப்பொழுதும் இந்தியா வந்து கடன்கார நாடாக தான் இருக்கும். அதில் எந்த முன்னேற்றமும் வர போறதில்லை. தன்னிறைவு அடையாத ஒரு நாடு. எல்லா நாடுகளும் கிட்டத்தட்ட அப்படி இருக்கும் பொழுது உலகத்தின் பொருளாதாரத்தை யார் சரிப்படுத்த முடியும்? கொரோனா வந்து ஸ்டாப் ஆகுதா? அது வேற வேற மாதிரி மாறிட்டே இருக்கு. உலகம் அழிய வரைக்கும் அது மாறிக்கிட்டு தான் இருக்கும் போல தெரியுது. உலகத்தின் பொருளாதாரம் வீழ்ச்சி அடைவதற்கு அதிக சான்ஸ் இருக்குது. அதனால உலகத்தினுடைய வெப்பநிலை மாறுகிறது. அதனால வெள்ளங்கள் ஏற்படுகிறது. இவ்விதமான பல காரியங்கள் ஏற்படும் பொழுது உலகத்தின் பொருளாதாரத்தை யார் சரிப்படுத்த முடியும்? கடைசியாக ஒரே ஒரு மனுஷன் தான் சரிப்படுத்த முடியும். அந்த போப்பு தான் சரிப்படுத்த முடியும். கடைசியாக எல்லா நாடுகளும் அங்கே போக வேண்டிய சூழலை ஏற்படும் பொழுது போப்பு வந்து ஃபைனான்சியல் பொசிஷன் அவங்கள்ட்ட இருப்பதனால உலகத்தை தன்னுடைய கண்ட்ரோலில் கொண்டு வருவார். அதுதான் ஆன்டி கிரைஸ்ட். குளோபல் எக்கானமிக் ரிசஷன் இப்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. கடைசியாக அது ஆன்டி கிரைஸ்ட்ல போய் முடிய போகிறது. இப்பொழுது நம்ம என்ன காண்கிறோம், யோசேப்பு வந்து சிறை கைதியா இருக்கிறான். பார்வோன் சொப்பனத்தை கண்டான், யாருக்கும் அர்த்தம் சொல்ல முடியல. அப்பொழுது அந்த பட்லர் என்ன சொல்லுகிறான், பானை பாத்திரக்காரன், நான் வந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சொப்பனம் கண்டேன், அந்த பேக்கரும் சொப்பனம் கண்டோம். அப்போ அர்த்தத்தை அந்த யோசேப்பிங்கர் சொன்னார், நான் வந்து அவருக்கு உதவி செய்யலை, இப்போ தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த ஜோசப்பை கூப்பிட்டா அவன் அர்த்தத்தை சொல்லுவான். உடனே அந்த ஜோசப்பை கூப்பிடுறாங்க, சிறைச்சாலையிலேருந்து அவன் வருகிறான், இதுவரைக்கும் அவன் பிரிசனரா இருக்கிறான். இந்த பிரிசனர் வந்து ராஜா என்ன செய்யணும், லூஸ் பை த கிங். இப்போ ராஜா வந்து அவனை சிறை கட்டுகளை அறுத்து அவனை வெளியே கொண்டு முருந்து அவன் பார்வோனுக்கும் போக நிற்கிறான். லூசிங் ஆஃப் இஸ் லூசிங் எ மினிஸ்ட்ரி. இந்த கடைசி காலத்திலே ஆண்டவர் ஒரு ஊழியத்தை லூஸ் பண்ணுகிறார், அவர் வரவிடுகிறார். ஹல்லேலூயா. அதான் பிரைட் மினிஸ்ட்ரி. ஆமென். அதான் லூசிங் ஆஃப் ஜோசப். யோசேப்பை கட்டவிழ்த்து கொண்டு வராங்க. இது வரைக்கும் அவன் பிரிசனராக இருக்கிறான். முதல்ல அவன் பிரிசனராக இருந்து அதுக்கு பிறகு அவனுக்கு பவர் வருகிறது. அரசியல்வாதிகள் நிறைவேற சிறைச்சாலைக்கு போய் பிறகு அவங்க வந்து பதவிக்கு வருவாங்க. முதல்ல அவங்க சிறைச்சாலைக்கு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஆனால் இப்பொழுது ஜோசப் வந்து சிறைச்சாலைக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அவன் பவர் வருகிறான். அதே போல நீங்களும் நானும் அதிகாரத்தை பெற வேண்டும் என்றால் முதல்ல நீங்க பிரிசனராக மாற வேண்டும். என்ன பிரிசனர், சிறைவாசியாக மாற வேண்டும். என்ன சிறைவாசி, வார்த்தையினாலே கட்டப்படுவது. ஹல்லேலூயா. நீங்க முதல்ல வார்த்தையினாலே கட்டப்பட வேண்டும். பரிசுத்த பவுல் சொன்ன சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவினாலே கட்டப்பட்டவனாகிய பவுல். இப்பொழுது நீங்க வார்த்தையினாலே கட்டப்படுகிறீங்க. நீ யூ ஆர் எ பிரிசனர். என்னமும் செய்ய முடியாது. சிறைச்சாலைக்காரன் எப்படி நடத்துறானோ அங்கே போனால் போகணும், இங்கே போனால் போகணும். அவன் விலங்கிடப்பட்டிருக்கிறான். அதே போல் நம்ம இன்னைக்கு விலங்கிடப்பட்டிருக்கிறோம். விலங்கிடப்பட்டால் தான் நம்ம பவருக்கு வர முடியும். முதல்ல பிரிசனர். பிரிசனர் ஃபர்ஸ்ட் தென் பவர். பவர் அண்ட் அத்தாரிட்டி. அதான் இப்பொழுது நம்ம வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கிறோம். நம்ம இஷ்டம் போல் எதுவும் செய்ய முடியாது. எல்லாத்தையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் இருக்கும். எல்லா பாவத்தையும் அனுபவிக்கலாம், எல்லா சிற்றின்பங்களையும் அனுபவிக்கலாம், நினைச்சா எது வேணாலும் செய்யலாம். யாரும் நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நமக்கு சுயாதீன சித்தம் இருக்குது. யாரு நீங்க சொல்றதுக்கு யாரு, நான் எப்படி வேணாலும் ஜீவிப்பேன். ஆனால் நம்ம அப்படி ஜீவிக்க மாட்டேங்கிறோம். ஹலோ, ஏன் அப்படி ஜீவிக்கல, வார்த்தையினால கட்டப்பட்டிருக்கும். யூ ஆர் எ பிரிசனர் டு ஜீசஸ் கிரைஸ்ட். யூ ஆர் எ பிரிசனர் டு த வேர்ட் ஆஃப் காட். ஹல்லேலூயா. வார்த்தை சொல்லுகிறது அது தப்பு, நல்லது இல்லை, உடனே ஸ்டாப் பண்ணிடு. வேண்டாம், நான் வந்து கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கணும், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எனக்கு வேண்டாம். அது எனக்கு இன்பமா இருந்தாலும், அது என் மனசுக்கு நல்லதா தெரிஞ்சாலும் எனக்கு அது வேண்டாம். ஏன்னா தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் நான் வாழ வேண்டும். நான் அவரை தான் பிரியப்படுத்தணுமே ஒழிய என் மனசை என் சரீரத்தை பிரியப்படுத்தக்கூடாது. உலகத்தில் மக்கள் இன்னைக்கு பாவத்தில் ஜீவிக்க காரணமே அதுதான். அவங்களுக்கு ஒரு பிரின்சிபல் கிடையாது, வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு கிரமம் கிடையாது, இஷ்டம் போல ஜீவிக்கிறாங்க. அவங்க இந்த சபையில நீடிக்க முடியாது, வேற சபையில நீடிக்கலாம், இங்க நீடிக்க முடியாது. இங்க வார்த்தை போதிக்கப்படுகிறது. ஆமென். யூ ஆர் எ பிரிசனர். ஹல்லேலூயா. நீங்க ஒரு சிறை கைதியா இருக்கிறீர்கள். ஆமென். இப்பொழுது அவனுக்கு வந்து பிரிசனரா இருந்து பண்பு லூஸ் பண்ணப்படுகிறான். இன்னைக்கு ஆண்டவர் ஒரு மினிஸ்ட்ரி இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரைட் மினிஸ்ட்ரி இப்பொழுது வந்திருக்கிறது. பரிசுத்தாவியானவர், சாபனங்களிலே கட்டப்பட்ட பரிசுத்தாவியானவர், 2000 வருஷமாக கட்டப்பட்ட பரிசுத்தாவியானவர் இப்பொழுது அவிழ்த்து விடப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு பிரைட் மேல அந்த ஹோலி கோஸ்ட் அனாயிட்டிங் வந்திருக்கிறது. We have a new ministry. We have a new worship. Hallelujah. அப்பா வந்து ரெயின்போ கோட்டை கொடுத்தார். 37 அதிகாரம் 3 வசனத்துல யாக்கோபு யோசேப்புக்கு அவனை நேசித்ததுனாலே ரெயின்போ கோட்டு கொடுக்கப்பட்டது. ஆனா இப்பொழுது அவனுக்கு என்னன்னா பிரகாசமான வஸ்திரம் கொடுக்க, மெல்லிய வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. முதல்ல நமக்கு நியூ பேர்த் ஆண்டவர் தருகிறார், ஹோலி கோஸ்ட் பேப்டிசம் தருகிறார். ஆனா இப்பொழுது ஆண்டவர் நமக்கு என்ன தந்திருக்கிறார், என்ன வஸ்திரம் தந்திருக்கிறார், ரெயின்போ கோட் இல்ல, இப்பொழுது ஃபைன் லினன், சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், வெட்டிங் கார்மெண்ட் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வெளிப்படுத்தல் 19:7,
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்தவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவருக்கு அளிக்கப்பட்டது. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவானுடைய நீதிகளே.
சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் கொடுக்கப்பட்டது. முதல்ல நீங்க வார்த்தையை ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நீ பேர்த் பேப்டிசம் ஆஃப் தி ஹோலி கோஸ்ட். அதன் பின்பு இப்பொழுது என்னன்னா கல்யாண வஸ்திரம், சுத்தமும் பிரகாசமான கலை. முதல்ல யோசேப்புக்கு ரெயின்போ கோட்டு, இப்பொழுது பார்வோன் வந்து மெல்லிய வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பிக்கிறான். ஹல்லேலூயா. இப்பொழுது நமக்கு அத்தாரிட்டி கொடுக்கப்படுகிறது. நம்ம எத்தனை பேர் இந்த கல்யாண வஸ்திரத்தை பெற்றிருக்கோம், வெளிப்பாடை நம்ம பெற்றிருக்கோம், நம்முடைய ஹார்ட் ஃபுல் ஆஃப் ரெவலேஷனா இருக்கு. ஹல்லேலூயா. நீங்க எவ்வளவு வருஷம் அதிகமாகுது சீனியர் பிலீவரா மாற மாற உங்களுக்கு வந்து நிறைய வந்து வெளிப்பாடு சேர்ந்துருது உங்க ஹார்ட்ல. தூக்கத்துல எழும்பி கேட்டாலும் நீங்க சத்தியத்தை சொல்ல முடியும். இப்ப என்னைய தூக்கத்துல எழும்பி கேட்டாலும் நான் சொல்ல முடியும், யாருக்கும் எந்த நேரத்திலையும் சத்தியம் சொல்ல முடியும். அது என்னுடைய இதயத்துல பதிந்து விட்டது, நான் அந்த கலியான வஸ்திரத்தை பெற்றிருக்கிறேன். ஆமென். அதனால அருமையானவளே, நமக்கு ஆண்டவர் அபிதமான கிருபை தந்திருக்கிறார். யோசேப்பு தன்னுடைய சொப்பனத்திலே காண்கிறான், 11 நட்சத்திரங்கள் சகோதரமார்கள் அந்த பார்ட். இதோ தாய் வந்து அங்க சந்திரன், தகப்பன் வந்து சூரியன். இவனுடைய பார்ட் என்னன்னா, இவனுடைய பார்ட் தான் அங்க ஸ்பெஷல். இதை சுத்தி தான் எல்லாமே இருக்கு. அதே போல தேவனுடைய வார்த்தையில உங்க பார்ட் என்ன அப்படிங்கிறத நீங்க பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. யுவர் பொசிஷன் என்ன என்பதை நீங்கள் காண வேண்டும். ஆமேன். மோசஸ் அண்ட் எலஜா பார்ட் இருக்கிறது, ப்ராஃபிட் பார்ட் இருக்கிறது. இது அவருக்கு ஒரு பாகம் கொடுக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய பார்ட் ஒன்று இருக்கு, நீங்க அதை நிறைவேற்ற வேண்டும். ஆமென். அவனுடைய விஷன் இப்பொழுது எப்படி மாறிட்டு இருந்தால், ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த விஷன்ல வந்து இஸ் ஒன் வித் இஸ் விஷன். அவனுடைய விஷனோடு ஒன்றா மாறிவிட்டான். அது ஃபியூச்சர் டென்ஸ்ல இருந்தது, அது பிரசன்ட் டென்ஸா மாறிவிட்டது. அது இப்பொழுது அவன் வாழ்க்கையில நிறைவேறிவிட்டது. அதுதான் இப்பொழுது நடக்கிற காரியம். அவன் வந்து இப்பொழுது அவன் விஷனோடு கூட ஒன் வித் தி விஷன். அந்த விஷன்ல ஒன்னா வேற முடியல. அவன் வந்து செயினால கட்டப்பட வேண்டும். அவன் சிறை கைதியாய் மாறும். நீங்க வார்த்தைக்கு கைதியாய் மாறும். வார்த்தை சொல்லுறத தவிர வேற எதையும் என்னால செய்ய முடியாது. அதனால எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி, நஷ்டம் வந்தாலும் நான் செய்ய முடியாது. வார்த்தை வந்து அப்படி இருக்க சொல்ல நான் எப்படி செய்ய முடியும்? நீ செய்யலாம், நான் செய்ய முடியாது. இன்னைக்கு குளோபல் ரிசஷன் ஏற்பட்டிருக்கிறது. நீங்க விற்கவும் முடியாது, கொல்லவும் முடியாது. பயங்கரமான இக்கட்டு காலத்துல வரும்பொழுது கர்த்தர் வந்து இந்த சோதனை காலத்துல நம்மை தப்புவிப்பதாக நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறார். ஆமீன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்துக்கொண்டபடியால் பூமியில் குடியிருக்கவளை சோதிக்கப்படும்படி வருகிற அந்த பூச்சக்கரத்தின் மேல இருக்கிற சோதனை காலத்துக்கு உன்னை தப்பி வைக்கும்படி நான் உன்னை காப்பேன். உலகமெங்கில அந்த குளோபல் ரெசஷன் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். ஆமென். ஏனென்றால் நீங்க அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறீங்க, அவருடைய வசனத்தை காத்து கொள்ளுகிறீங்க. ஆண்டவர் நமக்கு ஹிடன் சீக்ரெட் வைத்திருக்கிறார், ஹிடன் பிளேஸ் வைத்திருக்கிறார், மறைவான இடத்திலே நம்மை போஷிக்கிறார். ஆமென். இவனுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது, யோசேப்புக்கு அது வெளிப்படுத்தப்பட்டது. வெளிப்படுத்தும் பொழுது அந்த ஸ்டோர் ஹவுஸ்ல எல்லாத்தையும் ஃபுட வந்து ஸ்டோர் பண்றாங்க. ஆண்டவர் என்ன சொன்னார், ஸ்டோர் அப் த ஃபுட். வெளிநாட்டு கூடியத்துக்கு போகிறார், சுவிட்சர்லாந்துக்கு போக வேண்டும். அதை நான் வாஸ்தானா நேரம் போதாது, நல்லா பிரிண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த நேரத்தில் அங்க என்ன வருதுன்னா, ஒரு நாள் கூட்டத்தில் தான் பேசணும். சுவிட்சர்லாந்து போகணும்னா ரொம்ப நாள் பேசணும். ஒரு நாள் கூட்டத்துக்காக அயல் நாட்டுக்கு போக முடியாது. அப்பொழுது பிரணாமிக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார், நீ ஆகாரத்தை சேர்த்து வை, ஸ்டோர் அப் த ஃபுட். அவரை வந்து தன்னுடைய கூடாரத்துக்கு திரும்பி வந்து நிறைய மெசேஜை கொடுக்கிறார். அந்த மெசேஜ் எல்லாம் டேப்பில் ஸ்டோர் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்டோர் ஃபுட்டை தான் இன்னைக்கு நீங்களும் நானும் சாப்பிடுவோம். 1120 செய்தி, பிரணாமுடைய செய்தி எல்லாம் ஸ்டோர் அப் பண்ணிருக்கு. வாய்ஸ் ஆஃப் காட்காரங்க ஸ்டோர் பண்ணி வச்சு உலகம் முழுசும் இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பண்டசாலை திறந்து எல்லாத்துக்கும் அனுப்புறாங்க. உங்களுடைய செல்போன்ல நீங்க 1120 மெசேஜை வச்சுக்கிடலாம், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடலாம், அந்த வாய்ஸையும் கூட கேட்கலாம். என்ன இது அதிசயம்! இன்னைக்கு அந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட் வந்து ஓபன் ஆகி எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறது. முதல்ல அதை ஸ்டோர் பண்ண வேண்டும். அவர் தரிசனம் காண்கிறார், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பேரல் பேரலா வச்சிருக்கு, இதெல்லாம் ஆகாரத்தையும் சேர்த்து வச்சிருக்கிறது. ஸ்டோர் ஆஃப் த ஃபுட், நீ ஆகாரத்தை சேர்த்து வை. அந்த ஆகார ஸ்டோர் ஆஃப் ஃபுட் தான் இன்னைக்கு உலகம் முழுசும் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. ஹல்லேலூயா. இல்ல, பேரோ என்ன செய்கிறான் என்றால், அவனுக்கு புதிய நாமத்தை கொடுக்கிறான், த ரிவீலர் ஆஃப் த சீக்ரெட். ஹல்லேலூயா. அவனுடைய விஷன் வந்து ஒரு பார்ட் நிறைவேறுகிறது, பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட், ஆனால் கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகலை. பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட், கம்ப்ளீட் ஃபுல்ஃபில்மெண்ட் இருக்கு. பார்ஷியல் ஃபுல்ஃபில்மெண்ட்னா இப்பொழுது அவனுடைய கட்டு நிமிந்து நிற்கிறது, அது நிறைவேறிட்டு. ஆனால் சகோதரமார்கள் வந்து வணங்குவது அது அடுத்தது, அடுத்த கட்டம். இப்போ கதிர் நிமிந்து நிற்கிறது. பண்டசாகலை திறந்து எல்லாருக்கும் அவன் ஆகாரத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறான். இப்பொழுது அது நடக்கிறது. இன்னைக்கு வார்த்தையானது எல்லாருக்கும் போகிறது, ஆன்லைன் மூலமாக எல்லாருக்கும் போகிறது. ஸ்டோர் ஆஃப் ஃபுட் வந்து இன்னைக்கு நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அதனால கட்டு நிமிந்து நிற்கிறது. எகிப்தியர்கள் அந்த போஷிக்கிறாங்க, அநேகர் அதை போஷிக்கிறாங்க, அதனால அவங்க ஜீவனை பெறாங்க, சாகாம உயிரோடு இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வார்த்தை நமக்கு ஜீவனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. It's a living word, not a dead letter, but it is a living word. சாபனத்தில் dead letter இருக்கிறது, எழுத்து கொல்லும். அவங்க எழுத்தை தான் சொல்ல முடியும், வெளிப்பாடை சொல்ல முடியாது. நாம் இன்னைக்கு revealed word-ஐ பெற்றிருக்கிறோம், லிவிங் வேர்டை பெற்றிருக்கிறோம். அது நமக்கு ஜீவனை தருகிறது, நித்திய ஜீவனை தருகிறது. ஒரு பாத் நிறைவேறி இருக்குது. இன்னொரு பாத் வந்து 144,000 யூதர்கள் வர வேண்டும், அவருடைய சகோதரமார்கள் வர வேண்டும். அவங்களுடைய சகோதரமார்கள் வர வேண்டும் என்றால் ஆஸ்னாத்தை டிஸ்மிஸ் பண்ணாதபடி அவங்க வர முடியாது. இப்போ ஆஸ்னாத்தை அந்த ஃபுட்டை சாப்பிட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுது ஆஸ்னாத்தை வந்து அரண்மனைக்கு டிஸ்மிஸ் பண்ணாத பட்சத்தில் அந்த சகோதரமார்களுக்கு அந்த யோசேப்பு தன்னை வெளிப்படுத்த முடியாது.
ஒருவரும் அருகில் நிற்கவில்லை, அவன் சத்தமிட்டு அழுதான். எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள்.
இதோ யோசேப்பு தன் சகோதரமாக்கு வெளிப்படுத்தல், ஒருவன் அவனோட எல்லாரையும் வந்து அரண்மனைக்கு போயிரு, பிள்ளைகள் எல்லாமே போயிருங்க, நான் என் சகோதரமார்கள் அழுதான், சத்தம் போட்டு அழுதான். அந்த அன்புல அவன் அழுதான், வெக்கப்படலை. சகோதரமார்களை கட்டி பிடித்து ஒவ்வொருத்தரையா கட்டி பிடித்து அழுகிறான். நீங்க விற்று போட்ட யோசேப்பு நான் தான், நீங்க என்னை விற்று போட்டதுக்காக விசனப்பட வேண்டாம், தேவன் தானே உங்களை காப்பாத்ததுக்காக என்ன கொண்டு வந்திருக்கிறார். ஆமே. பெரிய ரட்சிப்பினாலே ரட்சிக்கும்படியாக கர்த்தர் என்னை வந்து உங்களுக்கு முன்னே எகிப்துக்கு அனுப்பி இருக்கிறார். நான் இந்த எகிப்து தேசத்துக்கு எல்லா அதிபதியா இருக்கிறேன். நீங்க அப்பா குடும்பத்தார் எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க, உங்களை வந்து நான் பராமரிப்பேன். நீங்க இந்த ஸ்டோர் ஃபுட சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபுட் கொடுக்கப்படும். உங்களை கோசேன் மறைவான இடத்துல ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வச்சு உங்களுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாதபடி இந்த பஞ்சகாலம் முடியும் மட்டும் உங்களை நான் போஷிப்பேன் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்தி விட்டார். ஒரு மனவாட்டியை பெற்றுக்கொண்டார், ஆஸ்னாத்தை பெற்றுக்கொண்டார். ஆஸ்னாத் இப்பொழுது ஸ்டோர் ஃபுட்டை சாப்பிடுகிறாள். ஆஸ்னாத் இப்பொழுது யோசேப்போடு இணைந்து அவள் பிரெக்னன்ட் ஆகி குழந்தைகளை பெறுகிறாள். ஆஸ்னாத் இப்பொழுது சந்தோஷமாக இருக்கிறாள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனோடு இணைக்கப்பட்டு பிரைடாக இணைக்கப்பட்டு பிரெக்னன்ட் ஆகி நம்ம இன்னைக்கு ஒரு ஃபேமிலியாக அவரோடு கூட ஜீவித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. வாட் அ கிரேட் பிளஸிங். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். ஆனால் சகோதரமார்கள் இருக்கிறாங்க, ப்ராமிஸ் லேண்டுக்கு வந்திருக்கிறாங்க, அவங்க இஸ்ரேல் நாட்டுக்கு வந்திருக்காங்க, 1948 வந்திருக்கிறாங்க. இன்னும் அவங்களுக்கு வெளிப்படலை. இதோ இந்த ஃபுட் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்படும், இதே மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்கப்படும். ஒரு நாளிலே அவங்கள ஆண்டவர் கொண்டு வருவார். அது உபத்திர காலத்தில் எக்கானமிக் ரிசஷன் வரும் பொழுது உலகமெல்லாம் பொருளாதார மந்த நிலைமை இப்பொழுது ஆரம்பிச்சு இருக்கிறது. பின்பு மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படும் போது ரொம்ப சிவியராக மாறும், ரொம்ப சிவியராக மாறும் பொழுது மிருகத்தை அந்த சொருபத்தை வணங்காதவர்கள் கொலை செய்யப்படுவார்கள். அவிதமான ஒரு சூழ்நிலை வரும் பொழுது அப்பொழுது 144,000 பேருக்கு ரெண்டு சாட்சிகள் மூலமா எலையா மோசஸ் மூலமாக அந்த வார்த்தை இதே வார்த்தையை அவங்க கொண்டு போய் போதிக்கப்படும் பொழுது அவங்க எல்லாம் ரியலைஸ் பண்ணுவாங்க, ஹல்லேலூயா, ஐயோ நம்ம இயேசுவை சிலுவையில் அறிந்து விட்டோமே, அதனால நமக்கு இவ்வளோ பாடு வந்தது, அவருடைய மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டால் நம்ம இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறோம், அந்தி கிறிஸ்துவின் கிளை இருக்கிறோம் என்று உணரும் பொழுது ஒவ்வொரு கோத்தத்திலையும் 12,000 144,000 பேர் மீட்கப்படுவார்கள். இந்த 144,000 கொண்டு டிபிஎங்காரங்க அது நாங்கள் தாங்கிறாங்க. பைபிளை வந்து பொருத்தி காமிக்க தெரியல, அது ஜூஸ் கரெக்டாக எழுதிருக்குது. ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 எழுதிக்கும் பொழுது கண் இருக்குது, அவங்க வாசிக்கிறாங்க, பார்த்து பைபிளை வாசிக்கிறாங்க, அவங்களுக்கு வெளிப்பாடு இல்லாத ஆவிக்குரிய குருடர்கள். ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமாயில்லை, அதனால அவங்க 144,000 நாங்கதான் அது ஜூஸ். அது ஒவ்வொரு கோத்திரத்திலும் 7 ஒவ்வொரு கோத்திரத்திலையும் 12,000 அதை போயிட்டு நாங்க தான் சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு பையன் படம் போட்டுட்டு ஒரு வீடு போட்டு பக்கத்தில் வந்து மாடு வந்து அங்கே புல்லு மேயிற மாதிரி கீழே தான் படம் பண்ணும், இவன் வீட்டுக்கு மேலே மாடு மேயிற மாதிரி போட்டான்னா மிஸ் லொக்கேட்டிங் த பைபிள், மிஸ் லொக்கேட்டிங் த ஸ்கிரிப்சர், மிஸ் இன்டர்பிரட்டிங் த ஸ்கிரிப்சர், தேவனுடைய வார்த்தையை தவறாக பொறுத்துது. மாடு வந்து என்ன செய்யும்? அது வீட்டுக்கு மேலே மேயாது, வீட்டுக்கு கீழே தான் மேயும். அதே போல் என்ன செய்யணும்னா அந்த காலத்தில் இந்த பசுமாட்டு சாணத்தை என்ன மாட்டு சாணத்தை என்ன செய்யுது? வரட்டியாக தட்டி அதை சுவர் மேலே தட்டி வைப்பாங்க. அதெல்லாம் வெள்ளக்காரன் வந்து என்ன செய்கிறானா? போட்டோ எடுக்கிறானா? இங்கே மாடு வந்து சுவர் மேலே சாணம் போடுது. பாருங்கள் அதே மாதிரி கதையாக இருக்குது. இந்த டிபிஎங்காரங்க தேவனுடைய வார்த்தையை பொறுத்துவது. மிஸ்லொகேட்டிங் த வேர்ட் ஆஃப் காட். இந்த வார்த்தையிலேருந்து ஒன்றையும் அவன் வந்து கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. அப்படி அவன் எதாவது எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தத்திலிருந்தும் பசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவன் பங்கை தேவன் எடுத்து போடுவார். எதையாவது கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் இருந்த வாதைகள் அவங்க மேலே கூட்டப்படும் சொல்லப்படும். தேவனுடைய வார்த்தையை மிஸ்லொகேட் பண்ணுவது பெரிய பாவம். அது தேவனுடைய வார்த்தையை தவறாக பொருத்தக்கூடாது. 144,000 பேர் அந்த சகோதரமார்கள், 2 groups of people இருக்காங்க, ஒன்று பிரைடு இன்னொன்று பிரதர்ஸ். இன்னைக்கு பிரைடு புறஜாதிகளிலிருந்து ஒரு மனவாட்டியை பெற்றுக் கொண்டார். இந்த யூதர்களுக்கு வெளிப்படுத்தும் பொழுது ஜோசப்புடைய ட்ரீம் வந்து கம்ப்ளீட் ஆகிவிடும். இப்பொழுது பார்சியல் கம்ப்ளீஷன் தான் நடந்திருக்கு. ஒரு பகுதி நடந்திருக்கு, இன்னொரு பகுதி நடக்கல. இன்னொரு பகுதிக்கு வந்து நடக்கணும்னா ஆசனத்தை டிஸ்மிஸ் பண்ணணும், மனவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்படணும், அதுக்கு பிறகுதான் ஆண்டவரங்கள். அப்பொழுது பெரிய எக்கனாமிக் ரிசஷன் வரும். இப்பொழுது ஷார்ட் ஆகிருக்கிறது, அது கிளைமேக்ஸ்ல வரும் பொழுது 2 பஞ்சம் முடிஞ்ச பொழுது அவங்க வரும் பொழுது அதிக பசியில் இருக்கிறாங்க, சாகிற நிலையில் இருக்கிறாங்க. யோசேப்பு இந்த ஆகாரத்தை கொடுத்து தான் அவங்கள பராமரிக்கிறான். ஹல்லேலூய. இதே வேர்டு தான் அவங்களுக்கு நித்திய ஜீவனை கொண்டு வரும். ஹல்லேலூய. நம்ம இன்னைக்கு 7 seals கீழே இருக்கிறோம். ஸ்டோர் ஹவுஸ் இன்னைக்கு ஓபன் ஆகிருக்கிறது. எல்லா வெளிப்பாடும் நமக்கு வந்திருக்கிறது. 7 thunders uttered the voices. ஹல்லேலூய. ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு நமக்கு வந்திருக்கிறது. மறைக்கப்பட்ட வார்த்தையானது இப்பொழுது நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆமென். எவ்ரிதிங் அண்டர் த 7 seals வாஸ் ரிவீல்ட் நவ். இப்பொழுது எல்லாமே வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. ஆமென். அது தீர்க்க தரிசிக்கு அது மல்ல வெளிப்படுத்தப்பட்டது. நமக்கு அதனுடைய மீனிங் என்னன்னு தெரியுது. ஆமென். த 7 angels வந்தாங்க, அது என்னன்னு நமக்கு இன்னைக்கு தெரியும். அவர் வந்து அந்த ஹெல்லை பார்த்து இப்பொழுது நீங்க இவங்களை எல்லாரையும் விடுதலை ஆகட்டும், ஹெல் வந்து கிவ் வே என்று சொல்லும் பொழுது அவங்க வெளிப்பட்டு வர்றாங்க. 10th vision என்ன? அந்த மீனுக்கு எப்படி ஜீவன் கிடைச்சது? மேடாவுக்கு எப்படி அந்த கட்டி போனது? அந்த பனி புயல் எப்படி ஸ்டாப் ஆனது? அந்த 7 capped mountain என்ன? உங்களுக்கு கர்த்தருடைய கிருபையினால எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதெல்லாம் திஸ் ஆர் த ரெவலேஷன் கண்டெய்ன் இன் த 7 seals. இந்த 7 முத்திரையில் இருக்கிற எல்லா ரகசியமும் உங்களுக்கு ஒவ்வொரு செய்தியிலும் வெளிப்படுகிறது. ஹல்லேலூயா. அந்த டவ் எப்படி வந்தது? அவரை துன்பப்படுத்தின அந்த இது, அந்த ஜந்து, ரிமெம்பர் இட் இஸ் ஒன்லி 6 inches long. எல்லாமே எல்லா வெளிப்பாடுகளும் பைபிள்ல தீர்க்கதரிசி செய்தியில இருக்கிற எல்லா காரியங்களும் ரெண்டையும் சைட் பை சைடா உங்களுக்கு இங்க போதிச்சாச்சு. இதான் ரெவலேஷன். இன்னைக்கு ஸ்டோர் ஹவுஸ் திறந்து உங்களுக்கு இன்னைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறது. இன்னைக்கு நம்ம இந்த ஹிடன் பூட அந்த ஸ்டோர் அப் பூட சாப்பிட்டு நம்ம ஜீவிச்சு கொண்டிருக்கிறோம். இதோ 146,000 இந்த ஃபுட்டுக்காக காத்திருக்கிறாங்க. யோசேப்புக்கிட்ட வரும் பொழுது அவங்களுக்கு அந்த ரெவலேஷன் வரும். அந்த 144,000 அப்பொழுது இந்த ஆகாரத்தை பெறுவார்கள், அவள் மீட்கப்படுவார்கள், அவள் வந்து கால்ட் அண்ட் சீல்டு, அவங்க அழைக்கப்பட்டு முத்திரிக்கப்படுவார்கள், பரிசுத்தாவினாலே முத்திரிக்கப்படுவார்கள். ஆமென். நம்ம ரிசீவ் பண்ணிருக்கோம். ஹி சோஸ் ஹிஸ் வேர்ட் ஆஃப் லைஃப். அவருடைய ஜீவ வார்த்தையை நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்திருக்கிறார். சீ ரிசீவ் இட், சீ ரிஸ், சீ நெவர் டவுட்ஸ் இட். நம்ம தேவனுடைய வார்த்தையை சந்தேகப்பட்டு கேள்வி கேட்பது கிடையாது. தேவனுடைய வார்த்தையை கேள்வி கேட்க கூடாது, அதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம அதை விசுவாசித்திருக்கிறோம். ஆமேன். நம்முடைய வாழ்க்கையில் அது நிறைவேறி கொண்டிருக்கிறது. ஆமேன். இப்போ நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், இன்ஃபர்மேஷன். இப்போ நம்ம ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ல வந்திருக்கிறோம். முதல்ல உலகம் வந்து அக்ரிகல்ச்சர்ல தான் இருந்துச்சு, விவசாய தொழில் செய்வது. இப்பொழுது ஒரு சிறிய விவசாயி தொழில் செய்து விவசாயம் செய்து லாபத்தை சம்பாதிக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டு பயிரை வளர்த்தா ஏதோ கொஞ்சம் லாபம் கிடைக்கும். ஆனால் ஐடியில் வேலை பார்க்குறாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஒரு மாதத்துக்கு 2,00,000, 3,00,000, 10,00,000 கூட சம்பாதிப்பார். இந்த விவசாயி எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சாலும் அவனுக்கு அவ்வளோ வருமானம் கிடைக்காது. ஆனால் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவர் ஏகப்பட்ட வருமானத்தை சம்பாதிப்பார். அதனால தான் விவசாயம் நஷ்டமாயிருது. விவசாயத்தை பெரிய பண்ணை வச்சு சயின்டிஃபிக் டெக்னாலஜி மூலமாக செய்யணும். சும்மா சாதாரணமாக செஞ்சால் லாபம் கிடைக்காது, நஷ்டம்தான் வரும். ஏன்னா அதை விட மற்றதில் வருமானம் ஜாஸ்தி இருக்கு. கம்ப்யூட்டர் ஏஜில் இருக்கும், இன்ஃபர்மேஷன் ஏஜ், இதில் தான் அதிக சம்பாத்தியம். இதனால விவசாயத்தை இப்போ அநேகர் செய்கிறதில்லை. அதை செஞ்சால் நஷ்டம், இதில் சம்பாத்தியம் அதிகம். ஒரு காலத்தில் விவசாய உலகமாக இருந்துச்சு, விவசாயத்தில் லாபம் இருந்துச்சு. பின்பு அது இண்டஸ்ட்ரியல் வேல்டாக மாறினது. இப்பொழுது ஏஜ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வருது. இதுதான் உலக அழிவுக்கு முடிவு. இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ் வரும் பொழுது உலகத்துக்கு முடிவு வந்துவிட்டது என்று அர்த்தம். அதனால் இப்பொழுது அந்த இன்ஃபர்மேஷன் தான் பவர்ஃபுல் திங்காக இருக்கிறது. அதனால் இன்ஃபர்மேஷன் அது அவனுக்கு என்ன சென்றால் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. யோசேப்புக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறது, டிரான்ஸ்மிட்டிங் ஃப்ரம் ஹெவன். அது பரலோகத்திலிருந்து அவனுக்கு டிரான்ஸ்மிட் ஆகியிருக்கிறது அந்த ரெவலேஷன், அந்த இன்ஃபர்மேஷன். என்ன இன்ஃபர்மேஷன்? 7 இயர்ஸ் ஆஃப் பிளண்டி வரும், அதன் பின்பு 7 இயர்ஸ் ஆஃப் ஃபேமைன் வரும். இதுதான் இன்ஃபர்மேஷன். ஆண்டவர் பார்வோனுக்கு சிம்பிளாக காமிக்கிறார். ஆனால் யோசேப்புக்கு அந்த சிம்பிள் பின்னால் என்ன அர்த்தம், என்ன வெளிப்பாடு இருக்கிறதுன்னு காமிக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்குமே தேவன் யாருன்னு தெரியாமல் ஆராதனை செய்கிறாங்க. அது ஒரு மர்ம, கடவுள்னா ஒரு மர்மம் புரிய முடியாது. அது பிதா குமாரன் பசுத்தாவி. அதனால அவங்க பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானசானம் கொடுக்குறாங்க. பைபிளில் ஒருத்தர் கூட பிதா குமாரன் பசுத்தாவினத்தில் ஞானசானம் கொடுக்கல. நான் என்னுடைய சித்தப்பாட்டை சொன்னேன், யாராவது பிதா குமாரன் பசுத்தாவினால ஞானசானம் எடுத்தாங்கன்னா அந்த பைபிளில் காட்டுங்க, நான் உடனே என் ஊழித்த விட்டுருந்தேன், சவால் கொடுத்தேன், இன்னைக்கே ஊழித்த விட்டுருந்தேன். ஏன்னா அது இல்லைன்னு எனக்கு தெரியும். ஒருத்தராயிலும் பிதா குமாரன் பசுத்தாவின் அமிர்தம் ஞானசானம் எடுக்கலை. முக்கடவுள் என்பது கிடையாது, மூணு கடவுளும் சேர்ந்து ஒரு கடவுளா இல்லை. 3 பர்சன் இன் 1 காட். உலகம் முழுசும் இன்னைக்கு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் சிம்பிளா வெளிப்படுத்துறாரு, வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் மனுஷனா வந்தார். தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? தேவ பக்திக்குரிய ரகசியமாவது யாவரும் ஒப்புக்கொள்கிறபடியே தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். Without controversy, great is the mystery of godliness. For God manifested in flesh. ஒன்னிதிமேத்தி 3:14. தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன், ஆராய முடியாதவர், ஏதோ இன்ஃபினிட் காட், எல்லாரும் புரிஞ்சு கொள்ற விதமாக ஒரு ஏழை குடும்பத்தில் வந்து ஒரு மனுஷனாக குழந்தையாக பிறந்தார். இவர் தான் ஜெகோவா காட். ஜெகோவா பிகம் ஜீசஸ். த ஜெகோவா ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமென்ட் பிகம் த ஜீசஸ் ஆஃப் த நியூ டெஸ்டமென்ட். வெரி சிம்பிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஆனால் இன்னைக்கு சாபன போதகர்கள் சாபனங்கள் அதை புரியாத புதிராக மாற்றி கிபி 325 அந்த திருத்துவ உபதேசம் பைபிளில் வருது. திருத்துவங்க வார்த்தை இருந்தால் இந்த பைபிள் நான் இன்னைக்கே உழித்த விட்டுருதேன். திருத்துவம் இங்க வார்த்தை பைபிள்ல இருந்தா இன்னைக்கே நான் ஒழித்து விட்டுருந்தேன். அந்த திருத்துவம் இங்க வார்த்தை எப்படி வந்தது? அது வந்து பாபிலோனிய உபதேசம், மார்ஸ், வீனஸ், ஜூபிட்டர், பிரம்மா, விஷ்ணு, சிவன், இந்த தத்துவங்கள் வந்து கிறிஸ்டியானிட்டியில வந்து அவங்க அதை பேரபிள்ல அங்க எழுதி இருக்கிறது. அது வந்து மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கிறது. ஒன் காட் இன் த்ரீ மேனிபெஸ்டேஷன். அப்படி வெளிப்படுத்தும் பொழுது மூணு கடவுளை நம்பிக்கொண்டு அவங்க எல்லாம் தங்களுடைய ரட்சிப்பை இழந்து போகிறார். எல்லாருமே தேவன் யார் என்று தெரியாதபடி, அவருடைய நாமம் என்னது என்று தெரியாதபடி அவருக்கு ஊழியம் செய்கிறார்கள், அவரை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், இதெல்லாம் வீணான ஆராதனை. வாயினால துதிக்கிறாங்களும் இருதயமோ தூரமா இருக்குது. வாயினால இயேசுவே இயேசுவேன்னு பாட்டு பாடுறாங்க, இருதயமோ தூரமா இருக்கிறது. அதனால ஆண்டவர் அந்த யூதர்களை புறக்கணித்தது போல இந்த டினாமினேஷன் கிறிஸ்டின்ஸ் எல்லாருமே ஆண்டவர் புறக்கணிக்கிறார். நம்பினாலும் நம்பாட்டாலும் நான் சொல்றது உண்மை. நான் சொல்றது கொஞ்சம், ஆனா தேவன் சொல்லுகிறது அதிகம். அதிக கண்டம்னேஷன் ஆண்டவர் கொடுக்கிறார். நீ பாபிலோனிய உபதேசத்தில் இருக்கிற, நீ ரோமன் கத்தோலிக் உபதேசத்தில் இருக்கிற, நீ அந்த பாபிலோனிட்டு வெளியே வா, ஃபாலோ மீ, நீ என்ன பின்பற்றி வா. நான் என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்திற்கு மேலான தேவன். ரோமர் 9:5 இயேசு என்றைக்கு சோதரிக்கப்பட்ட சர்வத்துக்கு மேல, அவருக்கு மேல இன்னொரு காட் இல்லை அப்படி என்று சொல்லும் பொழுது சொப்பன சிம்பிள் தான், 7 பக்கெட்டை பசு எழுது. ஆனா யாருக்கும் சொல்ல தெரியலையே. இப்ப தேவனை அறிவது ரொம்ப சிம்பிள். ஒரு ஆணாவனை தெரியாதவங்க கூட தேவனை அறிந்து கொள்ளலாம். இயேசுவை காணும் பொழுது அவர் தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் ஒரு மனுஷனாய் வந்திருக்கார், அவர் ஜீசஸ் கிரைஸ்ட். எவ்வளவு சிம்பிள். இதுக்கு படிப்பறிவே தேவையில்லை, ஸ்கூலுக்கே போகண்டாம். ஆனா மனுஷன் இதை புரியாத புதிராய் மாற்றி இருக்கிறான். எப்படி பாத்தீங்களா? யோசேப்பு சொன்ன உடனே இது என்ன, இது யாரு தெரியாது, உனக்கு தெரியாதே, சொல்லலன்னா தெரியாதே. இந்த ரகசியம் வந்து கீப் அங்க வந்து அவங்க பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க. யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது. பார்வோனுக்கும் அவன் சபையில இருந்தவங்க, அந்த மந்திரி சபையில இருந்தவங்களுக்கு தான் தெரியுமே ஒழிய வேற யாருக்கும் தெரியாது. அதனால 7 செழிப்பான வருஷம் வரும்பொழுது யோசேப்புக்கு அந்த சீக்ரெட் இருக்கிறது. 7 வருஷம் செழிப்பான, மற்ற யாருக்கும் தெரியாது. அவங்க எல்லாத்தையும் சாப்பிட்டாங்க. ஒவ்வொரு வருஷம் விளைய விளைய அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஹார்வெஸ்ட் பண்றாங்க, சாப்பிடுறாங்க, ஹார்வெஸ்ட் பண்றாங்க, சாப்பிடுறாங்க. பிறகு அவங்க 7 வருஷம் பஞ்சம் வருதுன்னு தெரியாது. உலகத்துல எந்த நாடுக்கும் தெரியாது, இவனுக்கு மட்டும்தான் தெரியும். 7 வருஷம் பஞ்சம் வரப்போகுதுங்க யாருக்கும் தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்களே ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. ஒருத்தரும் இன்ஃபர்மேஷன் தான், அதுக்கு தான் பவர் அதிகம். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நடக்க போற காரியங்களை கொடுத்துதானே. அந்த இன்ஃபர்மேஷன் ஜோசப்புக்கு அது வெளிப்பட்டபடினாலே இப்ப எகித்து வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியா மாறிச்சு. எல்லாரும் தானியமாங்க அங்கதான் வர்றாங்க. எல்லாருடைய பணமும் அங்க அவங்களுடைய கஜனாவில் வந்து சேர்ந்து விட்டது. காரணம் என்ன? இந்த இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் இருந்தனால எகிப்து வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியாக அது மாறிவிட்டது. எல்லாருமே அங்க தானிய வாங்க வரும் பொழுது எல்லாருடைய பணமும் வந்து எங்க வந்து கிடைச்சிட்டு எகிப்துக்கு வந்து சேர்ந்து விட்டது. ஜோசப் வந்து எகிப்திய வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியா மாத்திட்டான். என்னத்தினால? அந்த இன்ஃபர்மேஷன். அதே போல நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லாதபடி நம்ம ஆவிக்குரிய பிரமா பார்த்தா ரெவலேஷன். உலகம் வந்து இன்ஃபர்மேஷன்ல இருக்குது. 4வது முத்திரை வந்து இன்ஃபர்மேஷன். நம்ம 7வது முத்திரை ரெவலேஷன். 4வது முத்திரையும் 7வது முத்திரையும் இந்த நேரத்தில் நிறைவேறி கொண்டிருக்கு. 4வது முத்திரை ஈகிள் ஏஜ். அதனால உலகம் வந்து என்னச்சது, அந்த சாத்தான் மங்கின குரையில பிரயாணம் பண்ணுகிறார். வெள்ளையும் கருப்பும் அங்கே சிவப்பும் எல்லாம் சேரும் பொழுது பேல் ஹார்ட்ஸ் வருகிறது, பேல் கலர் வருகிறது. அதனால பொலிட்டிக்கல் பவர், ரிலீஜியஸ் பவர், டெமனிக் பவர், ஃபைனான்சியல் பவர், இந்த எல்லாமே ஒன்று சேரும் பொழுது இப்போ எல்லாம் ஒன்று சேர்ந்து சாட்டர்ன் வந்து பேல் ஹார்ட்ஸில் போகிறான். எக்கானமிக் ரிசஷன் ஏற்படுகிறது. அதே சமயத்தில் நமக்கு ரெவலேஷன் வந்திருக்கு. ஹல்லேலூயா. நமக்கு 7 சீல் ரெவலேஷன் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. 6th சீல் ஜட்ஜ்மெண்ட் இஸ் கம்மிங். 6வது முத்திரையில் நியாய தீர்ப்பு வருகிறது. பூமி வந்து அதிர்கிறது. சூரியன் கருப்பு கம்பளி போல மாறுகிறது, சத்ரன் சந்திரன் ரத்தம் போல ஆகிறது, அத்திமரமானது காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வு போல வானத்தின் நட்சத்திரங்கள் உதிர்கிறது. எல்லாமே ஆறாம் முத்திரையில நம்ம வாசிக்கிறோம். நேச்சுரல் டிஸ்டர்பன்ஸ், வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மிருகத்துக்கு ஒரு சொரூபத்தை ஏற்படுத்துகிறார்கள். பின்பு அந்த மிருகத்தின் சொரூபமானது வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் வந்து ரோமாபுரியோடு இணைகிறது. ஜட்மெண்ட் இஸ் கமிங், எலஜா என்டர்ட் த சீக்ரெட் பிளேஸ். இப்பொழுது எலியா வந்து ரகசியமான இடத்துல போய் அங்கே போஷிக்கப்படுகிறான். பின்பு சாரிபாத் ஊர் விதவையின் மூலமாக போஷிக்கப்படுகிறான். ஆமென். எ சீக்ரெட் பிளேஸ் இன் கிரைஸ்ட். இன்னைக்கு நம்ம அந்த சீக்ரெட் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். ஆமென். உலகத்தில் உபத்திர காலம் வரும் பொழுது அந்த சிக்ஸ்த் சீல் நிறைவேறும் பொழுது நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருவீங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்ம அதுக்கு முன்னதாக பிரிசனர் டு த வேர்ட், வார்த்தையினாலே கட்டப்பட வேண்டும். உலகத்துக்கு பொருளாதார வீழ்ச்சி வரப்போகிறது, அது கண்டினியூ ஆகும் பொழுது நீங்க பாதுகாப்பான இடத்துக்கு போயிருவீங்க. உலகத்துல அந்த ரிசன் வரும் பொழுது 144 சகோதரமார்கள் கோசேனில போஷிக்கப்படுறாங்க, அவங்க அந்த பிளேஸுக்கு வந்துருந்தாங்க. நீங்க அந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க. ஆமே. அதன் பின்பு என்ன ஏற்படும்? வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ்ல எல்லாம் இணைக்கப்படும் பொழுது கடைசியாக அந்த பாம்பு அங்க வரும். பாம்பு வரும் பொழுது அமெரிக்கால எல்லாம் நிறைவேறிட்டு, 6 தரிசனங்கள் நிறைவேறி விட்டது. 7 தரிசனம் அமெரிக்கா புகைப்பாடாக இருந்தது. ஒரு பெரிய வெடிச்சத்தத்தை கேட்டேன், ஏன்னா திரும்பின பக்கமெல்லாம் புகைக்காடும் இடிபாடுமா இருந்தது. அந்த ஒண்ணுதான் நிறைவேறாம இருக்கு, எல்லாம் நிறைவேறிட்டு கடைசியா டிஸ்ட்ராக்ஷன். இந்த இன்ஃபர்மேஷன் ஏஜ் வந்து இந்த சாப்ட்வேர், இந்த இன்ஃபர்மேஷன் கடைசியில போய் அழிவுல போய் முடிய போகுது. நோவா காலத்தில் அப்படிதான் முடிஞ்சது. ஆண்டவர் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் அல்ல, நமக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தையை பற்றிய வெளிப்பாடு இருக்குது. என்ன நடக்கும், எப்படி வெளிப்பாடு இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு ராப்சரையும் ஃபெய்த்தை கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். நமக்கு தேட் புல்ல கொண்டு வந்திருக்கிறார். நான் இன்னைக்கு தேட் புல்ல பிரீச் பண்றவனா இருக்கிறேன், 3 எழுப்பை பிரசங்கம் பண்ணுறவனா இருக்கிறேன். முதல் வந்து ஹீலிங், 2 ப்ராபசி, 3 ஓபனிங் ஆஃப் த வேர்டு, ஸ்போக்கன் வேர்டு மேனிஃபெஸ்டேஷன், பிரீச்சிங் டு த லாஸ். இன்னைக்கு நம்ம அந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம், தேட் புல் மினிஸ்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். நம்ம ஓபனிங் ஆஃப் த வேர்டு வந்திருக்கிறோம். இந்த பைபிளில் இருக்கிற எல்லா சீக்கிரட்டும், பிரதர் பிரணாமுடைய இருக்கிற எல்லா ரகசியங்களும் எல்லாம் இன்னைக்கு ஓப்பன் ஆகிவிட்டது. ஹல்லேலூயா. உங்களுக்கு இந்த இடத்துல கர்த்தருடைய கிருபையினாலே போதிக்கப்பட்டிருக்கிறது. இன்ஃபர்மேஷனுக்கு வேல்யூ இருக்கிறது. எல்லா நாடுகளுக்கும் இந்த ரகசியம் தெரியாது. அதனால அவங்க அங்க விளைச்சல் வரும்பொழுது சாப்பிட்டுட்டாங்க, இப்போ ஒண்ணும் இல்லை, எகித்துல தானியம் இருக்குன்னு வர்றாங்க. எகித்தியம் வந்து என்ன சொல்லுன்னா, எல்லா நாட்டு பணத்தையும் சேர்த்துக்கிட்டான். இதை எகித்தியர்களுக்குள்ள எல்லா பணமும் அவனுக்கு சீக்ரெட் தெரியாது. அது காலகாலமா விளையும் நினைச்சாங்க. ஆனா 7 பஞ்சம் வருதுன்னு யோசேப்புக்கு தான் தெரியும். தன் சகோதரமார்களுக்கு சொல்லிட்டான், நீங்க இதை யார்ட்டையும் சொல்லக்கூடாது. 2 பஞ்சம் இருக்கு, இன்னும் 5 பஞ்சம் இருக்கு. எலியாவுக்கு மட்டும்தான் தெரியும் எவ்வளவு வருஷம் மழை பெய்யாதுன்னு தெரியும். 3.5 மழை பெய்யாதுங்கிறது எலியாவுக்கு தான் தெரியும். நான் சொன்னால் ஒழிய மழை பெய்யாதுன்னு சொல்றான். இல்ல, யாருக்குமே ஆகாப்புக்கு அந்த சீக்ரெட் தெரியாது, அங்க பார்வனுக்கு அந்த சீக்ரெட் தெரியாது, ஜோசப்புக்கு தான் அது தெரியும். ஜோசப் வெளிப்படுத்தினால் ஒழிய யாருக்கும் தெரியாது. அதனால எகித்து வந்து சூப்பர் பவர் கண்ட்ரியா மாறிவிட்டது. என்னத்தினாலன்னா, அந்த இன்ஃபர்மேஷன்னால. இன்னைக்கு ரெவலேஷன்னால நீங்க சூப்பர் சர்ச்சா மாறி, யூ ஆர் த சூப்பர் சர்ச். இந்த சபைக்கு ஈக்குவலா எந்த சபையும் வர முடியாது. எவ்வளவு பிரயாசப்பட்டாலும், ராத்திரி பகல அவங்க பைபிளை படிச்சாலும், அதை மனப்பாடமா ஒப்பிச்சாலும், இதுக்கு ஈக்குவலா வர முடியாது. யூ ஆர் த சூப்பர் ரேஸ், யூ ஆர் த சூப்பர் சர்ச். என்னன்னா, நமக்கு அந்த வெளிப்பாடு வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம ஸ்டோர் ஆஃப் ஃபுட் இன்னைக்கு சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். ஆமென். இப்பொழுது யோசேப்பு யாரை வேணாலும் கட்ட முடியும், யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ண முடியும். ஒரு நாள் அவன் அரெஸ்ட் பண்ணப்பட்டான், இன்னைக்கு அவன் யாரை வேணாலும் அரெஸ்ட் பண்ணலாம். இன்ஃபர்மேஷன் இஸ் பவர்ஃபுல் திங். எப்படி அவனுக்கு எப்படி அந்த பவர் வந்துச்சு? அவங்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வந்ததுனால. இன்னைக்கு சாப்ட்வேர்ல தான் அதிக சம்பாத்தியம். உலகத்திலே பெரிய சம்பாத்தியம் சாப்ட்வேர் தான். அந்த இன்ஃபர்மேஷன் தான் அதிக சம்பாத்தியத்தை கொடுக்குது. அதுதான் அதிக வேல்யூபிளா இருக்கு. அதுதான் அதிக பவர்ஃபுல்லா இருக்குது. விவசாயம் செய்து முன்னேற முடியாது. கூலி வேலை பார்த்து முன்னேற முடியாது. ஆனா சாப்ட்வேர்ல போனா நிறைய சம்பளம், 100,000 மேலதான் சம்பளம். என்ன அது? இன்ஃபர்மேஷன் இஸ் அ பவர்ஃபுல் திங். இன்றைக்கு நம்மளுக்கு மெசேஜ் எல்லாமே நமக்கு ரெவலேஷன் இஸ் அ பவர்ஃபுல் திங். ஆமென். தேர் இஸ் நோ ப்ரிவைலிங் பவர் ஆஸ் ரெவலேஷன், ஆஸ் அ ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட், வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வார்த்தையை விட மேலான வல்லமை எதுவுமே கிடையாது. தேவனுடைய வார்த்தை குறித்த வெளிப்பாடு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எலஜா ஹேட் எ ரெவலேஷன். எலஜாக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. மழை பெய்யாது, எவ்வளவு நாள் இருக்கும் அவனுக்கு தான் தெரியும். ஆனா கர்த்தர் அவனை சீக்ரெட் பிளேஸ்ல கொண்டு போசிக்கிறார். ஆமென். உலகம் இன்னைக்கு எக்கனாமிக் ரிசெஷன்ல இருந்தாலும் கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை விசுவாசிக்கிறவர்களை அவர் போஷிக்கிறார். ஆமென். இந்த சேம் ரெவலேஷன் நமக்கு கொடுக்கப்பட்ட இதே வெளிப்பாடு தான். இந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட் தான் அந்த 144,000 பேருக்கு கொடுக்கப்படுது. இதே ஆகாரம் தான் அவங்களுக்கு கொடுக்கப்படுது. அந்த சகோதரமார்கள் வந்தார்கள். அவங்களுடைய குடும்பத்தோடு 75 பேர் வந்தாங்க. அவங்கள கோசேன்ல வச்சு பராமரிக்கும் பொழுது அவங்க 600,000 அதிகமா பெருகிட்டாங்க. ஜோசப் அவங்கள போஷித்தான். ஹல்லேலூயா. அவங்க இப்பொழுது சீக்ரெட் பிளேஸ்ல வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சீக்ரெட் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். ஆமென். உலகத்துல சோதனை வரப்போகிறது. இட்ஸ் அவர் ஆஃப் டெம்டேஷன். பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியான ஒரு காலம் வருகிறது. குளோபல் எக்கானமிக் ரிசெஷன் வரப்போகிறது. ஆனா ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஆமென். முதல்ல நியூ பேர்த் கொடுக்கப்பட்டது. பல வர்ணமான அங்கி கொடுக்கப்பட்டது. இப்பொழுது பிரகாஷ் சுத்தம பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் பார்வோ நமக்கு வெஸ்டர் ஆஃப் ஃபைலினன் கொடுக்கிறான். இன்னைக்கு நமக்கு கல்யாண வஸ்திரம் கிடைச்சிருக்கும். நாங்கள் பரிசுத்தாய் பெற்றுக்கிறோம். சந்தோஷம்தான் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறீங்க. நீங்கள் பேசுகிற அந்நிய பாசையை பார்த்தா வாழ்நாள் முழுசும் அந்த வார்த்தையை தான் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. அது என்ன அடையாளம்? அது யூடியூப்பில் சில பெந்தகோஸ் பாசர்கள் அந்நிய பாசை பேசுவாங்க. நேற்று கூட ஒருத்தர் அந்நிய பாசையை கேட்டேன், ஒரு அர்த்தமும் இல்லை. அதே தான் வாழ்நாள் முழுசும் பேசிக்கிட்டு அடைப்பாங்க. நமக்கு ஆண்டவர் இன்னைக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நியூ லாங்குவேஜ் கொடுத்துருக்கிறார். நமக்கு ஸ்பிரிச்சுவல் டேம் கொடுத்துருக்கார். நவமான பாசையை பேசுகிறோம். இந்த பாசையை மற்றவங்க பேச முடியாது. இதை கற்றுக்கொள்ள முடியாது. இந்த ஃபைன்லினன் நமக்கு கொடுக்கப்படுது. இது கல்யாண வஸ்திரம். கல்யாண வஸ்திரம் இல்லாமல் நம்ம மேரேஜில் பங்கு பெற முடியாது. ஆண்டவர் நமக்கு கல்யாண வஸ்திரம் இந்த ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். ஆமென். இந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நம்ம பாதுகாப்பான இடத்துல வந்திருக்கிறோம். ஆமென். கர்த்தர் எவ்வளவு கிருபை கொடுத்திருக்கிறார். ஜோசப்புக்கு எப்படி அந்த பவர் வந்தது? அவன் ஏன் அந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தப்பட்டான்? அவனுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. அது தேவனிடலிருந்து அந்த இன்ஃபர்மேஷன் வரும் பொழுது, அந்த இன்ஃபர்மேஷனை அறிவிக்கும் பொழுது, பார்வோன் சொல்லிதான் நீ தான் எல்லாத்துக்கும் அதிகாரி. உங்களை போல உங்களுக்கு இன்னைக்கு ரெவலேஷன் வந்திருக்கு. ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட். இந்த ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் வரும் பொழுது இந்த நீங்க வந்து உலகத்திலே விசேஷித்த ஜனங்களா மாறிட்டீங்க. உங்களுக்கு பவர் அண்ட் அதாரிட்டி கொடுக்கப்படுது. நீங்க பிரைடா மாறுறீங்க. நீங்க எடுத்துக்கொள்ளப்படல பங்கு பெறீங்க. நீங்க உலகத்தை ஆளுகை செய்ய போறீங்க. நீங்க நியூ ஜெருசலேமில் அவரோடு கூட வாழ போறீங்க. எது என்னது? என்ன காரணம்? இந்த ரெவலேஷனை நீங்க ஏற்றுக்கொண்டதுனால, இந்த ரெவலேஷன் உங்களுக்கு வந்ததுனால. ஒரே ஒரு காரணம் அதுதான். சிறைச்சாலையிலிருந்து அவன் வந்து சிங்காசனத்துக்கு உயர்த்தப்பட்டது காரணம் அவங்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன் வந்தது. யாருக்கும் வரல, அவனுக்கு வந்தது. அந்த வெளிப்பாடு தான் அதிக பவர்ஃபுல். அதுதான் வேல்யூபிள் திங். அந்த வேல்யூபிள் வந்து அது வந்து அங்க எகிப்தே சூப்பர் பவர் கண்ட்ரியா மாற்றிவிட்டது. காரணம் அந்த இன்ஃபர்மேஷன். அந்த இன்ஃபர்மேஷன் வரலன்னா எல்லாரும் பட்டினியில தான் சாகணும். யோசேப்பு சிறைச்சாலையில தான் கிடக்கணும். ஆனால் அந்த ரெவலேஷன் வரும்பொழுது எப்படி அவனை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு? அதே போல இன்னைக்கு இன்னைக்கு நீங்க மெசேஜில் கேட்குற இந்த வெளிப்பாடுகள், இந்த கடைசி கால செய்தி, இந்த ஃபுல் ரெவலேஷன் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் உங்களை ஒரு பெரிய ஸ்தானத்துக்கு உயர்த்துகிறது. உங்களுக்கு எல்லா பிளஸ்ஸிங்கையும் கொண்டு வருகிறது. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணோம். இந்த மெசேஜ், இந்த ரெவலேஷன் எவ்வளவு பவர்ஃபுல்லானது. ஆண்டவர் இதுவரைக்கும் மறைத்து வைத்து இந்த கடைசி காலத்திலே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். இந்த ரெவலேஷன் நமக்குள்ள வரும்பொழுது பாதாளத்தின் வாசல்கள் நம்மளை மேற்கொள்ள முடியாது. நீங்கள் அதை மேற்கொள்வீர்கள், அது உங்களை மேற்கொள்ளாது. உங்களை இது உயர்ந்த ஸ்தானத்துக்கு, சிங்காசனத்துக்கு உங்களை உயர்த்தும். கர்த்தர் எவ்வளவு நல்லவராயிருக்கிறார். இப்பொழுது அந்த வெளிப்பாட்டினாலே நம்மை போஷித்துக் கொண்டிருக்கிறார். அந்த ஸ்டோர் ஆஃப் ஃபுட்டை நம்ம இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கிறோம். செவன் சீல் மிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது, செவன் தண்டர் மிஸ்ட்ரி நமக்கு வந்திருக்கிறது. நான் எல்லாரும் நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கலாம், ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தா, ஆண்டவரே இன்னும் எனக்கு அதிகமான கிருபையை தருவீரா என்று சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம். பூமியில் குடியிருக்கிறவளை சோதிக்கும்படியான பூச்சக்கரத்தின் மேலங்கு வருகிற சோதனை காலத்துக்கு நான் உன்னை தப்பு வைப்பேன். குளோபல் எக்கானமிக் ரிசெஷன் வரப்போகிறது, எல்லா வாதைகளும் உலகத்திலே ஊற்றப்பட போகிறது. அதுக்கெல்லாம் தப்பிக்கும்படியாக கர்த்தர் இன்னைக்கு நமக்கு ரெவலேஷன் கொடுத்துருக்கிறார். உலகம் இன்ஃபர்மேஷன் ஏஜில் இருக்கும் பொழுது நமக்கு ஆண்டவர் ரெவலேஷன், ஃபுல் ரெவலேஷன் கொடுத்துருக்கிறார். நாட் அ பார்சியல் ரெவலேஷன் பட் ஃபுல் ரெவலேஷன் இஸ் கிவன் டு யூ. முத்திரைகள் திறக்கப்பட்டு தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. We are under the seventh seal. We are worshipping under the seventh seal. எல்லாரும் கர்த்தர் நோக்கி நம்ம ஸ்தோத்திரங்களை துதிகளை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தாவே, எல்லாரும் வாயை திறந்து எந்த கண்மலை ஆனவரே என்ற அந்த சரணத்தை பாடலாம். எனக்கு அது நல்லா தெரியல, எல்லாரும் சேர்ந்து பாடலாம். எந்த கண்மலையானவரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் கண்மலையானவரே என்னை காப்பவர் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே ஆராதனை உமைக்கு. இன்னைக்கு கர்த்தர் அவிதமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ட் அன்னைக்கு ரிவீல் பண்ணியிருக்கிறார். நமக்கு பார்ஷியல் ரெவலேஷன் அல்ல, ஃபுல்னஸ் ஆஃப் ரெவலேஷன் கொடுத்திருக்கிறார். நம்ம இந்த வார்த்தையின் கீழே தேவனை ஆராதிக்கிறோம். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தொழுது கொள்வோம். ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டாக்கி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். இப்பொழுது நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, இந்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து, இந்த வெளிப்பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நான் உம்மை ஆராதிக்கிறேன் என்று. நீரே என் கண்மலை, கண்மலை என்றால் நமக்கு அடைக்கலாம். அவர் தான், அவர் நம்மை பாதுகாக்கிறார். வரப்போகிற சோதனை காலத்துக்கு நம்மை பாதுகாப்பார். இதோ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா விதமான வைரஸ் எல்லா விதமான வாதைகளுக்கும் நீங்கி நம்மை பாதுகாப்பார். நம்ம அடைக்கலமான கண்மலையிலே வந்திருக்கிறோம். வல்லமை மாட்சிமை நமக்கு அவர் தருகிறார். இந்த கருத்தை உணர்ந்தவர்களாக இந்த பாடலை பாடும் பொழுது தேவனை நம்ம ஆராதிக்கலாம். எந்த கண்மலையானவர் என்னை வல்லமை வல்லமை மாட்சிமை நிறைந்தவர் மகிமை பார்க்கிறதே. நேசிக்கிற பலக பிதாவே, நீர் எங்களுடைய கண்மலையாக இருக்கிறீர். அங்கே வந்து நாங்கள் மறைந்திருக்கிறோம். விசுவாசி எங்களை கண்டுபிடிக்க முடியாது. எங்களுடைய ஜீவன் உமக்குள் மறைந்திருக்கிறது. நாங்கள் இன்விசிபிள் யூனியன்ல இருக்கிறோம். உங்களுடைய மனவாட்டிக்கு எல்லா சீக்ரெட்டையும் ரிதில் பண்ணியிருக்கிறீர். புதிதாக விவாகம் செய்த பெண்ணுக்கு அந்த புருஷன் எல்லாத்தையும் சொல்வது போல எங்களுக்கு நீ ரகசியத்தை எல்லாம் வெளிப்படுத்தியிருக்க. உங்களுடைய மனசுல மறைந்திருந்த ரகசியத்தை எல்லாத்தையும் இந்த கடைசி காலத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறீங்க. இந்த பைபிள்ல இருக்க சிம்பிள் ஃபார்மா இருக்கிற எல்லா வெளிப்பாடுகளையும் கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு ஜோசப்புக்கு அந்த வெளிப்பாடு வந்தது. இன்னைக்கு ஒரு தீர்க்க தரிசிக்கு அது வந்திருக்கு. எங்களுக்கு அது ரிவீல் ஆயிருக்கு. நாங்கள் அதில் களி கூறுகிறோம். நாங்கள் அதை புசிக்கிறோம். அந்த ஸ்டோர் ஃபுட்டை நாங்கள் புசிக்கிறோம். நாங்கள் பலப்படுகிறோம். எங்களுக்கு ரெயின்போ கோட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த கடைசி காலத்தில் சுத்தமும் பிரகாசமான களியான வஸ்திரம் ரெவலேஷன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது நாங்கள் சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு வந்திருக்கோம். வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிற எங்களை நீர் சிங்காசனத்துக்கு உயர்த்த போகிறீர். இந்த உலகத்தில் இருக்கும் வரைக்கும் நாங்கள் கட்டப்பட்டிருக்கிறோம். வார்த்தைக்கு அப்பாற்பட்டு எந்த காரியத்தையும் நாங்கள் செய்ய முடியாது. வார்த்தையினாலே கட்டப்பட்டிருக்கிறோம். ஒரு நாளிலே நீர் எங்களை சிங்காசனத்துக்கு உயர்த்துவீர். இப்பொழுது நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். உலகமத்திலே எக்கானமிக் ரிசெஷன் வரும் பொழுது அந்த சகோதரமார்களுக்கு எல்லாமே கிடைத்தது. அந்த ஆஸ்னாத்துக்கு எல்லாமே கிடைத்தது. கொடுமையானவைகளை புசித்தார்கள். அதே போல ஆண்டவரே எங்களுக்கு மேலான வெளிப்பாட்டை தருகிறேன். உன்னதமான வெளிப்பாட்டை தருகிறேன். உலகம் அதை அறியவில்லை. எங்களை ஒரு சீக்ரெட் பிளேஸ்ல வந்து போசிக்கிறேன். நாங்கள் சீக்ரெட் பிளேஸுக்குள்ள வந்திருக்கிறோம். காட்ஸ் ப்ரொவைடட் பிளேஸ்ல வந்திருக்கிறோம். எலியா சாரிபாத் ஊர் விதவையினுடைய வீட்டில இருந்து அவன் புசித்து கொண்டிருக்கிறான். பஞ்சம் வந்து அவனை சேதப்படுத்த முடியவில்லை. பஞ்சம் வந்து ஆஸ்னாத்துக்கு ஒன்றும் செய்யலை. பஞ்சம் வந்து 144,000 பேருக்கு ஒன்றும் செய்யலை. அவள் மறைவான இடத்திலே போஷிக்கப்படுகிறாள். அதே போல இன்னைக்கு நாங்கள் மறைவான இடத்திலே கிறிஸ்துவுக்குள் அந்த ஸ்தானத்திலே வந்திருக்கிறோம். நாங்கள் அடாப்ஷனுக்கு வந்திருக்கிறோம். பெர்ஃபெக்ஷனுக்கு வந்திருக்கிறோம். கர்த்தாவே எங்களுக்கு நீர் நம்மை ராப்சரிங் ஃபெய்த். இந்த வெளிப்பாட்டினாலே எங்களை போஷித்து கொண்டிருக்கிறீர். எந்த காரியங்களும் எங்களை சேதப்படுத்த முடியாது என்று அறிந்திருக்கோம். உலகத்தில் எங்களை சுற்றி பல வாதைகள் இருந்தாலும், பலவிதமான நெருக்கடிகள் இருந்தாலும், பலவிதமான ஆண்டவரே எதிர்மாறான சூழ்நிலைகள் இருந்தாலும், ஒன்றும் எங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாங்கள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கோம். நாங்கள் உமக்குள் மறைந்திருக்கிறோம். உமக்குள் நாங்கள் ஒளிந்திருக்கிறோம். எங்களை நீர் போஷித்து பராமரிக்கிறீர். உம்முடைய மனவாட்டியை பாதுகாப்பது உம்முடைய பொறுப்பு. ஒரு நாளிலே நாங்கள் மகிமை அடைவோம். எங்களை குளோரிபிகேஷனுக்கு கொண்டு வருவீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த நாளுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். இயேசுவே வாரும். ஆமீன். கத்ரா இயேசுவே வாரும். முழங்கால் போயிட்டிருக்கிற அனைவரையும் ஆசீர்வதி. இந்த வசனத்தை கேட்கிற எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. சகல பரிபூரணத்தினாலும் நன்மையினாலும் உடைய பிள்ளைகளை நிரப்புவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன். ஆமீன். இப்பொழுது சகோதரன் ஜீவானந்த் அவர்களுக்கு வந்து இங்கே பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் எழுந்து நின்று காணிக்கையினாலே கத்திரை கனப்படுத்தும்.
பாடல் 147, சாங் நம்பர் 147. வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. சரணங்கள் 1, 3, 5, 7. சரணங்கள் 1, 3, 5, 7. வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. வார்த்தையாம் மீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க. மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார். மனவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். மனுஷகுமாரனாய் புவியில் வந்தார். மனவாட்டியை தம்மில் ஒன்றாக்கினார். இக்கட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் தேசம் சேர்ந்திடுவோம். இக்காட்டுக்கெல்லாம் தப்பியே நாம் அக்கர தேசம் சேர்ந்திடுவோம். வார்த்தையாமீட்பர் மாம்சமானார். மாம்சமான எம்மை தம்மில் சே பட்டதே ஏழாம் பூதன் இக்காலம் முழங்க தேவ ரகசியம் வெளிப்பட்டதே பிற்படைந்த தம் மனவாட்டியை தம் சொந்தமாகி கொண்டாரே பிற்படைந்த தம் மனவாட்டியை தம் சொந்தமாகி கொண்டாரே வார்த்தையாமீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க நீங்கு நாட்கள் உலகில் வரும் முன்னரே வாங்காக காத்தாரே ஜனத்தை எடுக்க நீங்கு நாட்கள் உலகில் வரும் முன்னரே வாங்காக காத்தாரே ஜனத்தை எடுக்க கிருபையை நமக்கு வெளிப்பட்டாரே இருளனை போல ரகசியமாய் கிருபையை நமக்கு வெளிப்பட்டாரே இருளனை போல ரகசியமாய் பார்த்தையா மீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க பாது இது சிங்கங்கள் செல்லாயிடமது பல்லூர் மரியாப்பாது இது சிங்கங்கள் செல்லாயிடமது சுடரோழி பட்டயம் கடந்து நாம் தீபவிருட்சம் அடைந்தோமே சுடரோழி பட்டயம் கடந்து நாம் தீபவிருட்சம் அடைந்தோமே பத்தையாமீட்பர் மாம்சமானார் மாம்சமான எம்மை தம்மில் சேர்க்க
எங்களை நேசிக்கிற பல்லக பிதாவே இந்த அருமையான நாளிலே உடைய சமூகத்திலே இவ்வளவு நேரம் நாங்கள் காத்திருந்து ஆராதிக்கும் வார்த்தைகளை தியானிக்கும் உதவி செய்த காசோத்ரு வானம் பூமி ஒளிந்து போனாலும் உடைய வார்த்தை ஒளிந்து போவதில்லை அதில் இருக்க வெளிப்பாடுகளை எங்களுக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக சோத்ரு கிறிஸ்தவ மார்க்கம் பாரம்பரியமாக இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆண்டவர் இந்த ரெவலேஷனை தந்து எங்களுடைய ஆத்மாவை உயிர்ப்பிப்பதற்காக சோத்ரு எங்களை ஆவிக்குள்ளாக மாற்றி கொண்டிருப்பதற்காக சோத்ரு ஒரு நாளிலே நாங்கள் மகிமை அடைவோம் என்று அறிந்திருக்கோம் ஜோசப்பை நீர் எப்படி உயர்த்தினீரோ அதே மாதிரியே எங்களை அந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக கொண்டு வருகிறோம் எங்களுடைய வார்த்தை எவ்வளோ உறுதியாக இருக்கிறது அதன் மேலே நாங்கள் விசுவாசம் வைத்தால் ஒரு காலம் வைக்கப்பட்டு போக மாட்டோம் நாட்டிலும் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய வார்த்தையை நேசிப்பதற்காக சோத்ரு மழைக்காலத்திலையும் பலவிதமான சூழ்நிலை மத்தியிலையும் ரோடு சரியில்லாத பட்சத்திலையும் உம்முடைய பிள்ளைகளை நீர்தாமே ஆராதிக்கும்படியாக கொண்டு வந்திருக்கிறீர்கள் அந்த வாஞ்சைக்கு ஆண்டவரே பலன் அளிப்பீராக கர்த்தரை தேடுங்கள் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என் உம்முடைய பிள்ளைகளுக்கு உடைய அதிகமான கிருபை தருவீராக எல்லாருக்கும் சுகத்தை தருவீராக சுகவீனமாக இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் காய்ச்சல் ஜுரம் சளி இருமல்ல இருக்கிற எல்லாருக்கும் நீர் விடுதலை தருவீராக இந்த சீதோஷண நிலைமையினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்கு சுகத்தை தந்து விடுதலோடு உண்மை ஆராதிக்க கருவித்தார் நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளை ஆஸ்வதித்த சுபாகம் மற்றும் மன்னர் உற்சாகமான காணிக்கைகள் அந்த தான தர்ம காணிக்கைகள் எல்லாவற்றையும் பல்லோகத்தின் தேவன் தாமே அங்கீகரித்து உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆயிரம் மடங்காக அதை திருப்பி கொடுப்பீராங்க செபத்திலே ஐக்கியப்பட்டிருக்கிற அனைவரையும் ஆஸ்வதி இந்த வார்த்தையை கேட்ட அனைவரையும் ஆஸ்வதிப்பீராக தொடர்ந்து நாங்கள் மாலை நேரத்திலும் கூடி வரும் பொழுது எங்களுக்கு நேச்சர் ஆண்டவரே அனுகூலமாக இருக்கட்டும் இந்த மழையை நிறுத்தி போடுவீராக சூரியன் நன்றாக பிரகாசிக்கட்டும் கர்த்தாவே வெளிச்சம் நன்றாக பிரகாசிக்கட்டும் அந்தகாரங்களை அப்புறப்படுத்தி தமிழ்நாட்டுக்கு நீர் சேமத்தை தார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் தான் அதை செய்ய முடியும் நீர் ஒருவரே செய்ய முடியும் நீர் சொல்லாக நீர் கட்டளையிட நிற்கும் அதனால் மழைக்கு ஆண்டவரே நீர் போதும் என்று கட்டளையிடுவீராக நாங்கள் அன்றைய விடுதலையோடு மைக்க ஆராதனை செய்ய உதவி செய்யும் தண்ணீர் வேஸ்ட் ஆகாதபடி அதை பாதுகாத்து இந்த தேசத்துக்கு செழிப்பை தருவீராக முழங்கால் போயிட்டு எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. எங்களை முற்றிலும் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். All the glory to கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.